மத்தேயு 27:1-10. விடியற்காலமானபோது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தி பிலாத்துவினிடத்தில் ஒப்புவித்தார்கள். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உண்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே இருந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, அது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று.
இருபத்தி 26 பேதுருடைய கசப்பான அழுகையில் நம்ம முடித்தோம். இப்போ 27 நாம் தொடரும்போது யூதாசுடைய கசப்பான மனஸ்தாபத்தை நாம் பார்க்கிறோம். பேதுருடைய கசப்பான அழுகை அவரை மனம் திரும்புதலுக்கு கொண்டு போச்சு. யூதாசுடைய கசப்பான மனஸ்தாபம் அவரை தன்னையே மாய்த்து கொண்டு தற்கொலை பண்ணி கொள்ளும்படிக்கு அவரை கொண்டு போனதை பார்க்கிறோம். நம்ம யோசிக்கிறோம், இந்த பகுதியை, இந்த ரெண்டு காட்சியை ஏன் ஆண்டவர் போய் மீட்பிலேயே மிக முக்கியமான வரலாறு தன்னுடைய குமாரன் சிலுவைக்கு போகிற கதைகளுக்கு நடுவில் போய் எடுத்துகிட்டு வந்து ஏன் நுழைச்சிருக்கிறார்? நான் நினைக்கிறேன், ஒரு பக்கம் நம்மளை இதுக்கு உணர்த்தணும், இந்த ஆண்டவருடைய கிருபையை பார்த்து நமக்காக சிலுவையில் அவர் என்ன பார்த்துருக்கிறார் பண்ணியிருக்கிறார்னு பார்த்து அவருடைய எல்லையற்ற கிருபையை பார்த்து நாம் வந்து பேதுரு மாதிரி மனம் திரும்பணும்னா, எவ்வளோ மோசமான நிலையிலிருந்து மனம் திரும்பணும்னாலும் அவர் நம்மளுக்கு இரக்கமாக இருந்து நம்மளுக்கு தயவாக நம்மளை மன்னிக்கிறார் இல்லைங்களா. அதே விதத்தில் மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, மகிமையாக பேதுருடைய வாழ்க்கையை மாத்திர மாதிரி நம்ம வாழ்க்கையை மறுரூபப்படுத்த முடியும். அதே நேரத்தில் இன்னைக்கு நம்ம படிக்க போகிற கதை ஒரு எச்சரிக்கையாக, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை நாம் அசட்டை பண்ணிக்கிட்டு நிராகரித்து கொண்டு இருந்தனா நமக்கு வரக்கூடிய மாபெரும் பயங்கரமான முடிவு என்ன என்பதை எடுத்து காட்டும்படிக்கு யூதாஸ் கதை நமக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. எவ்வளோ பெரிய தேவனுடைய கிருபை மோசமான பாவிகளையும் தேடி வந்து அவர்களை ரட்சித்து மீட்க பார்க்கும்போது அதை காலில் உதைக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும்ன்ற ஒரு தீர்க்க தரிசனம் தான் இது. நீங்கள் இந்த முடிவுக்கு போய் அப்புறம் உணர வேண்டியதில்லை லேட் ஆகும்போது. இப்போவே அதை பார்த்துக்கலாம், எப்படித்தான் இது முடிய போகிறது. யூதாஸ் கதையில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யூதாஸை நினச்சி பார்த்தோன்னா யோசிச்சு பாருங்கள், இயேசுவை காட்டி கொடுத்துட்டான், கையில் பணம், கை நிறையா பணம், வாழ்க்கையில் செட்டில்டு, 3 வருஷம் மிஷன் இம்பாசிபிள்ன்ற மாதிரி சனித்ரியன் சங்கத்துக்கு முடியாத ஒரு காரியத்தை இவன் அருமையாக வெற்றிகரமாக செய்து நிறைவேற்றி முடித்தான். அந்த தலைவர்கள் எல்லாம் இவருக்கு உண்மையாகவே நன்றியாயிருப்புக்கு இவனுக்கு தோலை தட்டி கொடுத்துருப்பாங்க. சொத்து, பேரு, புகழ்ச்சி, தலைவர்களினால பெருமை. அவனை பொறுத்த அளவுக்கு இயேசு இன்னும் மரண தீர்ப்பு கொடுத்தாரு, செத்துருவாரு, சீசர்கள்லாம் செதடிக்கப்பட்டாச்சு. ஏன் இவ்வளோ பயத்தில் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான் என்ன யோசிச்சு பாருங்களேன். ஏன் அவனுக்கு என்ன ஆச்சு, யார் என்ன பண்ணாங்க? இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் ஆண்களும் பெண்களும் ஐயோ ரட்சிப்பு பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, இயேசு சர்ச்செல்லாம் கவலை இல்லைங்க, பணம் சம்பாதிக்கணும், பணம் வேணும், அது இருந்தால் போதும், பணம் இருந்தால் எல்லாத்தையும் செய்யலாம், எல்லாரையும் வாங்கிடலாம், நான் பேரை சம்பாதிக்கணும், நான் பெரியவன் ஆகணும், அதுக்கு எதுனா செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னு எத்தனையோ பேர் இருக்கிறவங்க பெருசாக சாதிக்கணுன்றதுல தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவரை விட்டு, ரட்சிப்பை விட்டு ஆண்டவரை மீறி போய் செய்யும் போது, அதுவே நம் வாழ்க்கையில் விக்ரமாக மாறும்போது, தேவனை நிராகரித்து ரட்சிப்பெல்லாம் நிராகரித்து பணம் பணம்னு முக்கியமாக போகும்போது நம்ம எல்லாரும் ஜூடாசுடைய பாதையில் தான் போகிறாங்க அவங்கெல்லாம். சரி என்னங்க, சில ஒருத்தர் கேட்ட மாதிரி என்ன, நான் ரட்சிக்கப்படலை, ஆண்டவரை அறிஞ்சிக்கல, ஆனால் உலகத்தில் பெருசாக பணம் சம்பாரிச்சிட்டேன், பேரை சம்பாரிச்சிட்டேன், பெரிய ஆளாக இருக்கிறேன், எல்லாம் வசதியாக வாழ்கிறேன், என்ன எனக்கு என்ன குறை, என்ன குறைன்னா ஜூடாசை கேளுங்க, என்ன குறை, எல்லாத்தையும் சம்பாரிச்சிட்டான், பேரை சம்பாரிச்சிட்டான், பணத்தை சம்பாரிச்சிட்டான், எல்லாம் உரெல்லாம் பேர் இயேசுவை விற்று இதெல்லாம் பண்ணிட்டான், என்ன ஆச்சுன்னு அவனை கேளுங்க, அவனை பாருங்க. எத்தனையோ முட்டாள்கள் பணம் பணம் உலகம் உலகம்னு போய் ஆண்டவரை பற்றி அக்கறை இல்லாமல் ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிக்கிறாங்க. தங்களுக்குள்ள எத்தனை தப்பு செஞ்சாலும் தங்களுக்குள்ள கடவுளுடைய ஒரு சத்தம் மனசாட்சின்னு இருக்குன்றத லேட்டாக தான் உணர்றாங்க. அது எவ்வளோ பணத்தை நீ சம்பாரித்தாலும், எவ்வளோ புகழை சம்பாரித்தாலும், ஊரே அரசாங்கமே உன்னை புகழ்ந்தாலும், அந்த மனசாட்சியை கெடுத்துக்கிட்டு இயேசுவை நிராகரித்து போனால் இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் சரி உன் வாழ்க்கை நரக வாழ்க்கையாக போயிடும், நிம்மதியாக தூக்கம் கூட உனக்கு வராது. யூதாசை கேட்டு பாருங்க, யூதாஸ் அதை எதிர்பார்க்கல, நான் அவன் நினைச்சான் பணத்தை சம்பாரித்து செட்டில் ஆயிடலாம்பா, இந்த உள்ளான குற்றமோ வௌமானமோ இந்த வியாகுலமோ அவனுடைய திட்டத்தில் ஒரு பாகமாக இருக்கல, அவன் வேலை செஞ்சாச்சு, ஆனால் அவனுடைய மனசாட்சி அந்த வெற்றியை அனுபவிக்கிறதுக்கு அவனை விட மாட்டேன் பாருங்களேன். இது இது அவனுடைய திட்டத்தில், அவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக, சித்தத்துக்கு விரோதமாக அந்த மனசாட்சி எழும்பி அவனுக்கு விரோதமாக பேசுறத பார்க்கிறோம். ஏன் இயேசுக்கோடு இருந்து 3 வருஷம் அவருடைய மேசியா ஊழியத்தெல்லாம் பார்த்து சத்தியத்தெல்லாம் கேட்டு அப்போஸ்தலனாக 12 ஒருவனாக இருந்து எல்லாருடைய நன்மைகளும் தனிப்பட்ட விதத்தில் அனுபவித்து எத்தனை வருஷம் அதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி போனியன்றது அவனை வருத்துது. அதுக்கு திருப்தி மனசாட்சி கேட்குது, பரிகாரத்தை கேட்குது. அந்த பரிகாரத்தை கொடுக்கறதுக்கு அவனுக்கு சாதனங்கள் இல்லாமல் போச்சு, நாண்டுகிட்டு செத்து போனான். அது சொல்லுது, நான் உனக்கு அது மனசாட்சி கொடுக்க சமாதானத்தை கொடுக்க மாட்டேன். அவனை டார்ச்சர் பண்ணி அவனால் அவன் கூடயே வாழ்கிறதுக்கு முடியாமல், அவனையே பார்க்க முடியாமல், யூதாசுடைய மனசாட்சி இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிட்டோமேன்னு பாருங்க. அந்த மனசாட்சி அந்த பாவத்தை செய்யறதுக்கு அவனை அனுமதிச்சிச்சு, ஆனால் அந்த தப்பை செஞ்ச பிறகு அதனால் வருகிற பலன்களை அனுபவிக்க அவனை விட மாட்டேன் பாருங்க. மனசாட்சி பார்த்துட்டு எப்படின்னா பண்ணுது. இதுதான் உலகத்தை தேடி ஆண்டவரை நிராகரித்து தங்க மனசாட்சியை குலைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க முட்டாள்தனமாக குருட்டுத்தனமாக போய் விழுந்துடுறது. வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, பெருசாக ஆயிட்டோம், ஸ்டார் ஆகிட்டோம், அது ஆகிட்டோம், திடீர்னு தூக்க மாத்திரை டெய்லி ஒரு நாள் நிறைய தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்டு ஸ்லீப் முடிஞ்சு போச்சு. நீங்களும் ஏன் இப்படி நடக்குது, ஏன்னா நீங்களும் நானும் கடவுளுடைய நீ காலில் பார்த்தோம், கடவுள் தன்னுடைய சாயலாக நம்மளை பண்ணியிருக்கும் போது அவருடைய இயற்கை, அவருடைய பிரமாணம், அவருடைய அறிவின் சத்தமான ஒரு மானிட்டரை நமக்குள்ளே வச்சிருக்கிறார். அதுக்கு பேர் தான் நம்ம மனசாட்சின்றோம். இந்த மனசாட்சி தான் பேதுருவை எவ்வளோ சாபித்து ஆணையிட்ட பேதுருவை அழுது மனம் கசது அழுது மனம் திரும்ப வச்சுச்சு. இதே மனசாட்சி தான் காட்டி கொடுத்த வித்து போட்ட யூதாசை பச்சாதாபம் பட்டு தற்கொலை பண்ண செய்தது. ஒருத்தர் பனியன், ஜான் பனியன் எழுதுறார், ஓ மனசாட்சியே, உன்னுடைய வல்லமைக்கு விரோதமா நிற்கத்தக்கவன் யார், உன்னுடைய வாரடிகளும் உன்னுடைய வாகுலத்தையும் 1 மணி நேரம் அனுபவிக்க கூடியவன் யார், எத்தனை கல்லடிக்கு அடித்தாலும் தாங்கிக்கலாம், எத்தனை வியாதிகள் வந்து வேதனைகள் ஏற்பட்டாலும் இந்த உடம்பு தாங்கிக்கும், நம்மளை வந்து சித்திரவதை ரேக்கில் வச்சு சித்திரவதை செய்வாங்க. ரேக்கில் எப்படின்னா ரேக்கில் போட்டு நெக நெகமாக பிக்குவாங்க, பல்லு பல்லாக பிக்குவாங்க, அப்படியே கை கால் விரல் விரலாக வெட்டுவாங்க. அதெல்லாம் கூட மனசாட்சியே உன்னுடைய வியாகுலத்துக்கு முன்பதாக பொம்மை வேதனை, பொம்மைகள், டாய்ஸ் அதெல்லாம் நீ கொடுக்குற வேதனை இருக்கே, எந்த இன்பமோ எந்த ஐஸ்வர்யமோ எந்த கனமோ எந்த நண்பர்களும் அந்த உள்ளுக்குள்ளே ஏற்படுகிற நரக வியாகுலத்துக்கு விடுதலை கொடுக்க முடியாதே. அப்படி ஒரு மனசாட்சி நமக்குள்ளே இருக்குங்க. நரகம் காண்டி வரும் மத ஆளுங்க ஏற்படுத்தியிருந்தா, அதை ஒண்டி கண்டுபிடிச்சிருந்தா, மத ஆளுங்க தியாலஜன்ஸ் வரும் கண்டுபிடிச்சிருந்தா, உலகம் எப்போவோ அதை தூக்கி போட்டிருக்கோம். நரகம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் எல்லா கலாச்சாரத்துலேயும் ஜாதியிலையும் மதத்துலேயும் எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்குன்னு எப்படி தெரியுது? ஏன்னா அது உள்ளுக்குள்ள மனசாட்சி உறுதிப்படுத்துறதுனால. உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் சொல்லுது, நீ செய்கிற தப்புகள்லாம் வரப்போகுது, பயங்கரமாக வரப்போகுதுன்னு உள்ளுக்குள்ள தேவன் படைத்த சாயலன்னு மனசாட்சி நரகோன்ற ஒரு இடத்த உறுதிப்படுத்துறதுனால எல்லாருக்கும் தெரியுது, நல்லாருக்கும் தெரியுது. சில பேர் அதை நம்பாதவங்க கூட உனக்கு நல்ல சாவே வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லைங்களா. தேவன் வந்து மனசாட்சியை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த மனசாட்சி வந்து நம்மளுடைய சித்தத்துக்கும் நம்முடைய விருப்பத்துக்கும் இணங்கிறது இல்லை, அது சுதந்திரமா செயல்படுது, நம்மள ஒரு வேற ஆள் மாதிரி செயல்படுது. சில நேரங்கள் அதனோட சத்தத்தை நம்ம அடக்க பார்த்தாலும், ஆனா அது பேசும்போது ஒரு தனியாளா வித்தியாசமா நின்று நம்ம கிட்ட பேசுது, நமக்கு பேசுது, நாம் கொடுக்காத அதிகாரத்தோடு நம்ம கிட்ட பேசுது, அதுகிட்ட இருந்து எடுக்கப்பட முடியாத அதிகாரத்தோடு நம்மளை கட்டளை எடுத்து. அப்படி ஒன்று நமக்குள்ளே இருக்கு இல்லைங்களா. பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஹீரோக்கு இன்னொருத்தர் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும், நீ செய்கிறது கரெக்டா, நீ பண்ணுறது தப்பான்னு. இப்போல்லாம் அதெல்லாம் போயிருச்சு, அப்போவே தெரிஞ்சிச்சு மனசாச்சு. இப்போல்லாம் பியூரிட்டன்ஸ் சொல்கிறாங்க. பியூரிட்டன்ஸ் வந்து காட்ஸ் மனசாட்சிக்கு வந்து காட்ஸ் ஸ்பை இன் ஆர் ஹார்ட்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்க, கடவுளுடைய தூதுவன் நம்ம இருதயத்தில். எத்தனை அரசாங்க ஜேம்ஸ் பாண்டெல்லாம் ஒரு ஸ்பையை அனுப்புகிற மாதிரி எத்தனை முட்டாள்தன அரசாங்கங்கள் தூதுவர்களை அனுப்புது. கடவுள் பாருங்கள் எவ்வளோ ஞான, நீ செய்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், ஏன் என்னுடைய ஸ்பை எங்கே உன் கூட இல்லை, உனக்கு உள்ளேயே வச்சு இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கிறேன். ஸ்பை என்னுடைய ஸ்பை உனக்குள்ளே இருக்கிறான். அந்த ஸ்பை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ரெண்டாவது நபராக வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி நாம் செய்கிற ஒன்னொன்றுக்கும் நியாயம் தீர்க்கிறது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு அவங்கள ஆண்டவர் இன்னும் குற்றமே படுத்தலை, செஞ்ச உடனேயே ஏன் அவங்களுக்கு வெக்கம் வந்துச்சு, இலையை போட்டு மூடிக்கிட்டாங்க. ஏன் ஆண்டவர் வரும்போதே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க, ஆண்டவர் ஒன்றும் சொல்லலையே இன்னும். ஆண்டவர் அவங்கள வந்து நியாயம் தீர்த்து சபிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மனசாட்சி கடவுளுடைய சத்தம் அவங்கள நியாயம் தீர்த்துருச்சு, அவங்கள கண்டிப்புக்குள்ள உள்ளாக்கிருச்சு. அதே மனசாட்சி இன்னைக்கும் ஒவ்வொரு மனுஷனும் எங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்களையும் ஆண்டவர் வந்து உங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி உங்களை நியாயம் தீர்த்து நீங்கள் எங்கே போவீங்கன்னு உங்களுக்கு சொல்லுது, சொல்லலை சொல்லுது. உள்ளுக்குள்ள நியாயம் தீர்ப்பு ஆண்டவர் இறுதியான நியாய தீர்ப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த மனசாட்சி நியாய தீர்ப்பை கொடுத்துருது. உங்களுக்கும் எனக்கும் இந்த மனசாட்சி இருக்குங்க. பாவிகளாக அது குற்ற மனசாட்சி, நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் நம்மளை குற்றப்படுத்தா முடாது. ஆதாம் போய் ஒளிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்களும் நானும் எத்தனையோ விதங்களில் அதை அடக்க பார்க்கலாம். எங்கே ஓடுறது அதுக்கிட்ட இருந்து யோசிச்சு பாருங்களேன், எங்கேயாவது ஆள் இருந்தால் தனியாக ஓடிடலாம் இல்லைங்களா. ஆனால் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டாரு, அதுக்கிட்ட இருந்து எங்கே தப்பிக்கிறது நம்ம. எத்தனையோ பேர் பலவிதமான வகையில் மனசாட்சி அடக்க பார்க்கறது. ஆதாம் மாதிரி சில பேர் வந்து அவங்களுடைய வேலையே என்னன்னா தங்களை பார்க்கறதே இல்லை, மற்றவங்கள குற்றப்படுத்துறதுதான். நான் ஏன் இப்படி இருக்கிறேன், காரணம் என்ன, என் பிள்ளைங்க தான். என் ஆதாம் சொல்லியா இப்படி ஆனதுக்கு என்ன காரணம், இது நீங்கள் கொடுத்த பொண்ணு தான், நீங்கள் கொடுத்த பொண்டாட்டி தான், என் ஒய்ஃப் தான் காரணம், என் ஹஸ்பண்டு தான் காரணம், இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம்னு ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். அது அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, தங்கள் மனசாட்சி பேசாமல் அடக்கிறாங்க, தங்களுடைய பாவத்தை உணர முடியாமல் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் சில பேர் மனசாட்சி அடக்கிறது எப்படி, அதுதான் ட்ரக்ஸு, குடி, வெறி, பைத்தியகார்த்தனமாக உலகத்தை தேடி ஓடுறது, உலக இன்பங்களை தேடி. எப்போ பார் பிஸி லைஃப் ஸ்டைல், பார்ட்டி லைஃப் ஸ்டைலு, ஃபங்க்ஷன்ஸு. சில பேருக்கு அந்த டார்ச்சர் வந்து அமைதியெல்லாம் ஒரு நாள் வீட்டில் கூட உட்கார முடியாது அவங்களால. ஏதாவது பண்ணணும், எங்கன்னா போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், உட்காரவே முடியாது. தங்களோடு தங்கனால இருக்கிறதுக்கு பிடிக்கிறது இல்லை, தங்களோடு தங்களுக்கு இருக்கிறதுக்கு பிடிக்கிறது இல்லை. ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கணும். சில பேர் ஏர்போனை போட்டுக்கிட்டு இருப்பாங்க என்டர்டெயின்மெண்ட். ஏன் சில பேர் வாலிபர்கள் வேசித்தனத்தில் அருவறுப்பான காரியங்களில் போகிறாங்க, ஏன் இது எல்லாம். சில பேர் மதவேஷ போட்டு, மதவேஷம் பக்திமான் மாதிரி மதவேஷம், நான் சர்ச்சுக்கு போகிறேன், அதன் மூலமாக மனசாட்சி அடக்கிறது. இன்னும் சில பேர் ஒரு பயங்கரமான மதவேஷம், இன்னும் சில பேர் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம நிரந்தரமாக மனசாட்சி அடக்க முடியாது. வாழ்க்கையெல்லாம் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருப்போம் மனசாட்சிக்கிட்டே இருந்து. பாருங்களேன், அந்த மனசாட்சி பேசும், ஒரு நாள் உங்ககிட்ட பேசும், நிச்சயமாக பேசும். இன்றைக்கி வந்தால் வாலிப ஹார்மோன்ஸ் எல்லாம் ஆர்வமாக பிஸியாக நீ எங்கெங்கே ஓடிடலாம், ஒரு நாள் ஒரு விபத்து வரலாம், ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கலாம், அப்போ பேசும் பாருங்கள் மனசாட்சி. ஒரு பொருளாதார வீழ்ச்சி நடக்கலாம் உங்களுக்கு, ஒரு இல்லை இந்த ரொம்ப நெருங்கி அவங்க இறந்து போகலாம், அந்த நேரத்தில் ரொம்ப சத்தமாக மனசாட்சி பேசும். இல்லை ஆண்டவர் உங்களுக்கு வயசான பிறகு கால் கையெல்லாம் வீக்காக்கி அங்கே இங்கே ஓடாத படிக்கு உட்கார் வச்சு டிவி கூட பார்க்குறதுக்கு கண்ணெல்லாம் மங்குனவுன்னு அப்போ மனசாட்சி பயங்கரமாக பேசும். இப்போல்லாம் தபாச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள். அநேக பேர் அந்த மனசாட்சி நரகத்துக்கு முன்னாடி ரொம்ப சத்தமாக பேசும்போது என்ன ஆயிடுது, யூதாஸ் மாதிரி தங்களை தாங்களே மாய்த்து கொள்கிறாங்க, வேற வழி இல்லாமல். கடவுள் இந்த பகுதியில் நமக்கு என்ன சொல்கிறாரு, அப்பா இந்த மனசாட்சி குற்ற மனசாட்சியிலேருந்து நீ இப்படி ஓட வேண்டிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியதில்லை, என்னுடைய சுவிசேஷத்தின் மூலமாக அந்த குற்ற மனசாட்சியை நிவர்த்தி செய்கிற பரிகார பலியை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன், என் குமாரன் சிலுவையில் செய்த பணியை நீ நம்பும் போது இயேசு உன்னுடைய குற்றத்தை அவருடைய சரீரத்தில் சுமந்து தன்னுடைய ஆத்மால சுமந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு உனக்கு வர வேண்டியது அவர் சுமந்தார் நீ நம்பும் போது, இவ்வளோ நாள் உன்னை குத்தி குத்தி ஓட வச்ச மனசாட்சி அதுக்கிட்ட இந்த நிமிஷம் ஓட வேண்டியதில்லை, அதுக்கிட்ட நின்று பேசலாம். என்ன பேசலாம், ஒரு விசுவாசியாக இயேசு மேலே நீ நம்பிக்கை வச்சுட்டு அவருடைய பரிகார தியாக பலியில் ஒரு நம்பிக்கை போயிடுச்சுன்னா அந்த மனசாட்சிக்கிட்ட நின்று, ஆமா மனசாட்சியே நான் பெரிய பாவி, உலகத்திலேயே பெரிய அக்கிரமம் செஞ்சுருக்கிறேன், எவ்வளோ தப்புங்க செஞ்சுருக்கிறேன், நான் ஒழுங்கு இல்லை இதில் தப்பு செஞ்சுருக்கிறேன், எவ்வளோ தப்புங்க விட்டுருக்குறேன், ஆமா நான் பாவி தான் அப்படின்னு நின்று, நான் வேர்ஸ்ட் பாவி, எனக்கு மிகப்பெரிய தண்டனை வரணும் மனசாட்சியே அப்படின்னு அந்த மனசாட்சிக்கு சொல்லி, எனக்கு வரவேண்டிய தண்டனை அனுபவித்தவர் பாருன்னு சொல்லி அந்த மனசாட்சியை கல்வாரி பக்கம் திருப்புனீங்கன்னா, உங்களை ஓட வைக்கிற உங்களை குத்துக்கிற மனசாட்சியை கல்வாரி பக்கம் திரும்பி காமிச்சு அங்கே பாரு வேதனை, அங்கே பாரு வியாகுலம், ரத்த வேர்வை பாரு, முள்முடியை பாரு, அங்கே பாரு அவருடைய வாரடியை பாரு, காலில் கையில் ஆணி, அந்த இருளை பார்த்து என் தேவனே என்னை ஏன் கதர், இவ்வளோ சித்திரவதை பார்க்குறியே போதுமா தண்டனை, நான் செஞ்ச தப்புங்களுக்கு இது பத்தமா தண்டனை அப்படின்னு, ஏன்னா அவர் எனக்காக மரித்திருக்கிறார், அவர் மேலே என் நம்பிக்கை இருக்குன்னு அந்த மனசாட்சிக்கு திருப்பி அதை காட்டும்போது, எந்த மனசாட்சி உங்களை ஓட விட்டுச்சோ, எந்த மனசாட்சி உங்களை வாழ்க்கையெல்லாம் குத்தி சித்திரவதை பண்ணிச்சோ, அதுக்கு பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருந்தீங்களோ, அதே மனசாட்சி இப்போ அமைதல் ஆகுறது மாத்திரம் இல்லை, உங்கள் இதயத்தை சமாதானத்தினால புத்தி கெட்டாத நிம்மதி இலைப்பாறதுனால நிரப்புறத நீங்கள் உணர முடியும். அதுக்கு தான் இயேசு சிலுவைக்கு போனார். இந்த கதை பாருங்கள், சித்திரவதை பண்ணுகிற மனசாட்சி ரெண்டு மனிதர்கள், பேதுரு யூதாஸ், அதுக்கு ரெண்டை எடுத்துகிட்டு வந்து ஏன் இங்கே நுழைக்கிறாரு, ஏன்னா இயேசு சிலுவைக்கு போகிறது இப்படிப்பட்ட சித்திரவதை அனுபவிக்கிறவர்களுக்கு பரிகாரம் ஏற்படுத்துவதற்காகத்தான். பாருங்களேன், அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவ்வளோ பெரிய பரிகாரத்தை ஏற்படுத்தி இருந்தால் நீங்கள் காண்டி இயேசுவை நம்பாமல் உங்கள் மனசாட்சியை இயேசுடைய ரத்தத்தில் ஊரை போட்டு அவரில் நம்பாமல் இருந்தீங்கன்னா அது உங்களை அழிக்கிற வரைக்கும் விடாது விடாது. உங்கள் இருதயத்தை பிளேம் பண்ணிக்கிட்டு மற்றவங்களை இது பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்டு கலப்பாகி ஒரு நாள் பயங்கரமாக பேசும், பயங்கரமாக பேசும். அநேக பேர் பல விதங்களில் மனசாட்சி அடக்க பார்க்குறாங்க, இவ்வளோ பெரிய இருந்தாலும் வேற எந்த விதத்துலேயும் அந்த மனசாட்சியை சரி பண்ணோன்னு பார்த்தாலும் யூதாசுடைய முடிவு தான் உங்கள் முடிவும், யூதாசுடைய முடிவு தான் உங்கள் முடிவும். அந்த எச்சரிக்கையோடு இந்த கதையை நம்ம படிப்போம். 1-10 வரைக்கும் 3 தலைப்பில் படிச்சுக்கலாம். முதலாவது 3வது மத விசாரணை, இயேசுக்கு 2 விசாரணை முடிஞ்சிருச்சு, 3வது மத விசாரணை 1-2 வரைக்கும். 2வதாக யூதாசுடைய மனஸ்தாபமும் அறிக்கையும் தற்கொலையும். 3வதாக இந்த மத தலைவர்களுடைய மாயமாலம். இது 3 நம்ம பார்த்து முடிக்கலாம். 1வது இந்த மத 3வது விசாரணை இயேசுக்கு நடக்குது. இந்த வசனம் 1 என்ன சொல்லுது, விடியற் காலை ஆன போது. அப்படின்னா என்ன, ஒரு 4 மணி 5 மணி விடியற் காலை, சகல பிரதான ஆசாரியரும், நைட்டெல்லாம் கூட தூங்கலையே, நடு நைட்டில் என்னென்னோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன பண்ணிடும், காலையிலே எழுந்திரிச்சிட்டாங்க, சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படிக்கு அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி. அதிகாலையில் எந்திரிச்ச உடனே செய்கிற நல்ல வேலையை பாருங்கள், அதிகாலை இயேசுவை தூங்காம இயேசுவை கொலை செய்யணும். என்ன ஒரு காலை, அதான் குட் ஃப்ரைடே. காலையில் சூரியன் உதிக்குது, காலையில் குட் ஃப்ரைடே. ஒன்னாவது விசாரணை, ரெண்டாவது விசாரணை நடுராத்திரியில் அந்நியாயமாக முடிச்சுட்டாங்க. இயேசுவை தற்காலிகமாக ஒரு சிறையில் போட்டிருக்கிறாங்க. இப்போது நைட்டில் முடித்தது, இது லீகல் இல்லையே, நியாயப்படி செல்லாதே, தப்பான நேரம், எப்போ செஞ்சீங்க விசாரணைன்னா நைட்டுனா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது தப்பான இடம், எங்கே செஞ்சீங்க, கோர்ட்டில் செஞ்சீங்களா, ஆலயத்துக்குள்ளே ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஹால்னு இருக்குது, அங்கே தானே செய்யணும், காய்பா வீட்டில் செஞ்சாங்களே. அதனால அதிகாலையில் எந்திரிச்சு ஜனங்கள்லாம் சீக்கிரம், அதிகாலையில் ஜனங்கள்லாம் எந்திரிச்சு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க போகிறாங்க. இயேசு தீர்க்கதரிசி நினைக்கிறாங்க, ஏதாவது கலகம் வந்துட போதுன்னு எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு இதுக்கு ஒரு நியாயமாக செஞ்ச மாதிரி ஒரு போர்வையை கொடுக்கணும் என்பதற்காக காலையில் செஞ்சோம். அந்த கோர்ட்டு முதல் தடவை கோர்ட்டை திறந்துருப்பாங்க, 10 மணிக்கு தான் தூங்கி எழுந்திரிச்சு 11 மணிக்கு வருவாங்க இல்லைங்களா, கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ்லாம் அப்படி தானே. இன்னைக்கு காலையிலேயே கோர்ட்டை தொறிஞ்சு காலையிலேயே விசாரணை வேக வேகமாக முடித்து பாருங்களேன், அவர்கள் ஆலோசனை பண்ணினார்கள் அப்படின்னா ஒரு ரெசல்யூஷன், எல்லாரும் ஓட்டு எடுத்துருக்கிறாங்க, எழுத்துப்படி நியாயமாக இயேசுக்கு மரண தீர்ப்பு எல்லாம் 70 பேர் மரண தீர்ப்பு கொடுக்குறாங்க, ஒரு ஓட்டிங் போட்டாச்சு. ரெண்டாவது வசனம் பார்த்தீங்கன்னா இதுதான் இயேசுவுடைய மூன்றாவது மத விசாரணை. அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பாருங்களேன் திருப்பி ஏன் அந்த வசனம் கட்டின்னு வருது, அவரை செயின்ல ஒருவேளை அந்த விசாரணை டைம்ல கழட்டி இருப்பாங்க. இப்போ அந்த பிக்சரை நமக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு அவர் ஒரு பலி கொடுக்கும்போது எப்பவும் கட்டிட்டு தான் கொடுப்பாங்க. இயேசுவை கட்டி கூட்டு போறாங்க, கட்டி எங்கே கூட்டு போகிறாங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை நடத்துகிற மாதிரி. பொந்தியு பிலாத்து, ஏன் இவங்க வந்து ரோமர் அடியில் இருப்பதுனால இவங்களுக்கு மரண தீர்ப்பு கொடுக்கக்கூடிய உரிமை இல்லை, ரோமர் தான் கொடுக்கணும். அதுவும் அவங்க ரோமர் கொடுக்கறதுக்கு தான் விரும்பப்படுறாங்க. ஏன் இயேசுவை இவங்க கொன்னோன்னு பழி வந்துச்சுன்னா கூட்டம்லாம், ரோமர் ஏதோ தப்பு செஞ்சார், ரோமர் பிடிச்சிட்டு போய் செஞ்சுட்டாங்கப்பான்னு ரோம் மேலே போட்டுடலாம் இல்லையா. இந்த மதம்லாம் நம்புகிறாங்க இயேசுவை நிறைய பேர் மக்கள்லாம், ரோம் செய்யணுன்றது தான் அவங்களுடைய திட்டமே. நம்ம செஞ்சோன்னா இதாக போவோம், இவங்க கொன்னா கல்லெறிஞ்சு கொள்வது இவங்களுடைய முறை, அப்படி செஞ்சா இயேசு ரத்தம் சிந்தி தீர்க்க தரிசனமாக சாக முடியாது, சிலுவையில் அறையப்படணும்னு எழுதியிருக்கே அது ரோம் தான் செய்யணும். பாருங்களேன் அவங்களுடைய திட்டம் ஒன்று, ஆண்டவர் ஒரு திட்டத்தை நிறைவேற்றிட்டு போகிறாரு. அதுக்கு பொந்தியோ பிள்ளாத்து தான் அந்த பிராந்தியத்தின் கவர்னர், அவர் அவர்கிட்ட கூட்டு போகிறாங்க. அவர் வந்து சிசேரியா கடல் கரையில் அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான். ஆனால் இப்போது எருசலேமுக்கு வந்திருக்கிறார், ஏன்னா பஸ்கா பண்டிகை நேரம், இந்த எப்போ பார் இவங்க கலகம் பண்ணுற மக்கள் இல்லைங்களா, ஒரு பெரிய ஈவெண்ட்டு பண்டிகை ஆச்சுன்னா எப்போ பார் போராட்டம், இப்போ இந்து முஸ்லீம் இதெல்லாம் செக்யூரிட்டி எப்படி வரும், அந்த மாதிரி ரோமுக்கு விரோதமாக கலகம் பண்ணுவாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க, இப்போ தான் இயேசுவை பார மேசியா கீசியான்னு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு ஃபுல்லு ஆர்மியெல்லாம் அங்கே தான் இருக்குது. அதையெல்லாம் கண்காணிக்கும்படி அந்த ஆலயத்துக்கு பக்கத்திலேயே ஃபோர்ட் ஆண்டோனியோ, எருசலேம் ஆலயத்தில் ரோம் கட்டின ஒரு ஃபோர்ட் இல்லைங்களா. இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அங்கங்கே அவங்களுடைய மிலிட்ரி பேஸ் வச்சிருக்கிற மாதிரி இவங்க ரோம் அப்படி தான் வச்சுருந்தாங்க, அவங்க மிலிட்ரி பேஸ் அங்கே இருக்குது, எருசலேம் பக்கத்துலேயே அவங்க கட்டியிருக்கிறாங்க. அங்கே ஆர்மியெல்லாம் வச்சு அங்கே வந்திருக்கிறார் தேசாதிபதி பொந்தியோ பிலாத்து. ஆலயத்துக்கு வெளியே வந்தால் ஃபோர்ட் ஆண்டோனியோ, அங்கே அவங்க கூட்டு வராங்க. அவங்க ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்தாச்சு, இப்போ ரோம் கிட்ட கூட்டு வராங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை, இயேசுவை மரண தீர்ப்பு எதன் அடிப்படையில் கொடுத்தாங்க, அவர் தேவதூஷணம் சொன்னார், அவர் தான் சேவகுமார்னு சொன்னாருன்னு. ஆனால் அதை போய் பிலாத்து கிட்ட சொன்னோன்னா வாயை மூடிட்டு போங்கன்னுவார், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு. ஏன் தேவதூஷணமாவது மண்ணாங்கட்டியாவது அதை பற்றியெல்லாம் ரோமுக்கு அக்கறை கிடையாது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, இதில் இதுக்கெல்லாம் மரண தீர்ப்பான்னு சொல்லி துரத்திடுவார். அப்போ பிலாத்து யூதருங்கன்னா பிடிக்காது, அவங்களுடைய ஆலயம் இதெல்லாம் பிடிக்காது. லூக்கா 13:1 சில கலீலியர்கள் வந்து பிலாத்து ரோம் சோல்ஜர்ஸை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணார் தெரியுமா, அந்த கலீலியர் பலி கொடுக்க வரும்போது அவங்கள கொன்று அவங்களுடைய ரத்தத்தெல்லாம் அந்த பலி ரத்தத்தில் கலந்து பலி கொடுத்தார். எவ்வளோ ஆலயத்தை மதிக்கிறார் பாருங்களேன், அதுக்கெல்லாம் கேர் இல்லை அவர், நீங்கள் தேவதூஷணமாக. ஆனால் அவரை கன்வின்ஸ் பண்ணணுமே, இப்போ இயேசுவை சிலையில் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தான் ஆலோசனை பண்ணுறாங்க. என்ன தெரியுமா இவங்க செய்கிற அட்டூழியம், இந்த கோர்ட்டில் அவர் தேவதூஷணம்னு வச்சுருவோம், ஆனால் அங்கே போகும்போது இது ரோமுக்கு விரோதமாக, இவர் ஒரு தீவிரவாதி, இவர் ஒரு கலகம் பண்ணுறவர் அப்படின்னு அந்த குற்றத்தை மாற்றிடுவோம். ஏன்னா அந்நியாயம் நடக்குது பாருங்களேன், அதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கோர்ட் செய்கிற அந்நியாயத்தை பார்த்தீங்கன்னா அளவே இல்லை, தாங்கவே முடியாது அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா. ஏன்னா மூணாவது நாளில் தான் ஒருத்தனுக்கு மரணத்தை கொடுக்கணும், மூணாவது நாளில் தான் மரண தீர்ப்பை கொடுக்கணும். அதுவும் மூணாவது நாள் ஒரு செஷனில் உட்காந்து எல்லா ஆதாரங்களும் மீண்டுமாக விசாரித்து புது ஆதாரங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்து நிதானமாக அதை பார்த்து தான் கடைசியில் மரண தீர்ப்பு கொடுக்கணும். இவங்க நைட்டு தான் கொடுத்தாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இல்லை அதுக்குள்ளே மரணத்தை நிறைவேற்ற பார்க்குறாங்க. இங்கே பாருங்களேன், அவசர அவசரமாக ஜனங்க யாரும் எந்திரிச்சிட போகிறாங்க, வேறு சாட்சிகள் வந்துட போது அவசர அவசரமாக செய்து ஓட்டெடுத்து அதோ இவங்க ஒரு குற்றத்தை வச்சு ரோமுக்கிட்ட வேற தலையை திருப்புற மாதிரி ஒரு குற்றத்தை வைக்க பார்க்குறாங்க. ஓகே, அதுதான் முதல் மூணாவதாக மத விசாரணை முடிகிறத நம்ம பார்க்கணும். இதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு மத விசாரணை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ரோமர் விசாரணை நடக்க போகுது. அதுவும் மூணு ஸ்டேஜ் இருக்க போகுது, அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் அந்த வசனம் மூணாவது வசனத்தில் யூதாசுடைய மனஸ்தாபமும் அறிக்கையும் தற்கொலையும் வருகிறத நாம் பார்க்குறோம். மத்தேயு வந்து அந்த இயேசுடைய சிலுவை விசாரணையை நிறுத்தி இந்த கதையை நடுவில் நுழைக்கிறார். இதுக்கு அதுக்கப்புறம் நடந்தாலும் இங்கே வந்து நுழைக்கிறார். ஏன்னு பார்க்குவோம். மூணாவது வசனம், அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ். பாருங்களேன், பன்னிரலில் ஒருவன் யூதாஸ் இல்லை, இன்னுமே அவனுக்கு பேர் என்ன? காட்டி கொடுத்தவன். காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டான். அவன் எங்கே இருந்தான் நமக்கு தெரியாது. ஒருவேளை காய்பா வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம், வெளியே இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்கள், இயேசுவை நடத்தின விதம் பார்த்து அவருக்கு செஞ்ச அந்நியாயத்தை, அவருக்கு செஞ்ச கொடுமையை, துப்பி அடித்து விகாரத்தை பார்த்து எப்படி பேதுரு பார்த்து நொறுங்கி போனார். ஒன்றும் பேசல ஆண்டவர், அந்த பார்வையே, அந்த அந்நியாயமே நொறுக்குச்சோ பேதுருவை, மனம் திரும்புதல் கொண்டு வந்துச்சோ. இவ்வளோ கடினப்பட்ட, எவ்வளோ அந்நியாயம் செஞ்சுருக்கணும் இயேசுக்கு, யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ கடினப்பட்ட மனுஷனுக்கு அவனுக்கே பொறுக்க முடியாமல் மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சான். மனஸ்தாபம், அது ஸ்ட்ராங் வார்த்தை அது, திடீர்னு மனஸ்தாபம். இயேசுக்கு இப்படி நடந்துருச்சே, இந்த விளைவுகளை அவன் எதிர்பார்க்கலையே. முதல் தடவை அவனுடைய காட்டி கொடுக்குதலுடைய அகோர செயல் எவ்வளோ மோசம்ன்றத உணர்றான். இயேசுக்கு நடந்ததை பார்த்து அவனை இதை எதிர்பார்க்கல. ஒருவேளை இயேசுவை தண்டிச்சு ஒரு பாடத்தை கற்பித்து விட்டுருவாங்கன்னு பார்த்தான். இல்லை இப்படி ஒரு நம்ம பாவங்கள் சில நேரங்களில் செய்யும் போது அது எந்த நிலைமைக்கு போகும் நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த நிலைமைக்கு இது போகும்னு அவன் நினச்சி பார்க்கல. உலக பிரகாரமாக யோசிச்சு திருப்பி நான் சொன்ன மாதிரி என்னத்துக்கு இவனுக்கு மனஸ்தாபம்? இவன் தானே இப்போ ஹீரோ, இவன் தானே அன்னைக்கு ஹெட்லைன்ஸில் யூதாஸ் யூதாஸ்ன்னு எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க, பாராட்டுவாங்க. ஊரே அவனை புகழ்ந்தாலும், உலகமே அவனை புகழ்கிற நிலைமையில், தலைவர்கள்லாம் புகழ்கிற நிலைமையில் இருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தி, ஒரு சத்தம் அவனை பயங்கரமாக குற்றப்படுத்துது. இப்போ இயேசுக்கு நடந்த அந்த விகோர அகோர அந்நியாயத்தை பார்த்து அவனுக்குள்ள தூங்கி செத்து போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த மனசாட்சி எந்திரிச்சு குக்குரலிட்டு கத்துது, பயங்கரமாக கத்துது. அவனால் தாங்க முடியல, அது தாங்க முடியல. என்ன நான் பண்ண போகிறான்னு பார்க்குறோம் பாருங்களேன். அந்த சத்தத்துக்கு முன்னாடி அதை நிறுத்துறதுக்கு என்னென்னவோ நம்ம பண்ண பார்ப்போம். அதனால தான் அவன் தற்கொலை பண்ணதுக்கு ரொம்ப தாங்க முடியாத குக்குரல் அது. இப்போ தான் தீபாவளி எல்லாம் போச்சு, ஹைட்ரஜன் பாம் வெடிப்பாங்க தெரியுங்களா, அட்டாமிக் பாம் வெளியே வெடிப்பாங்க, டம்மு டம்முன்னு சவுண்ட். உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துச்சுங்களா? என்னென்னவோ பண்ணி பார்க்கலாம். அப்பா எப்பப்பா நான் கதவு மூடி பார்க்குறோம், காதில் பஞ்சு டம் டம்முன்னு அடியுது. அந்த மாதிரி இவனுடைய மனசாட்சிக்குள்ளே டமால் டமால் டமால்னு பாம் கிடைக்குது, அட்டா பாம் வெடியுது. உள்ளெல்லாம் அதர்து, மனசா மண்டையெல்லாம் ஒரு வேகிற ஒரு பானை மாதிரி சூடாயிருச்சு. அப்படியே ஆத்துமாலாம் உடம்பெல்லாம் அதிர்து. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், இப்படி ஆயிப்போச்சே, என்னுடைய நேச எஜமானன் என்ன இப்படி பண்ணிட்டேனே, எப்படிங்க அவன் மனசாட்சி பேசாமல் இருக்கும்? அவனுக்கு வரப்போற நரக வேகுலத்தை ஒரு முன்றசி பார்க்கும்படி அவன் மனசாட்சி. சில நேரங்களில் அலாரம் அடிக்கும் போது நம்ம கார் போய் பின்னாடி எங்கன்னா போகுதுன்னா அது கிட்ட போக போக மெதுவாக அடிக்கும், அலாம் குயின் குயின் அடிக்கும். அது கிட்ட இடிக்குவான்னு போகும்போது ஜோராக அடிக்கும். அந்த மாதிரி இவன் நரக வாசலுக்கு போயிட்டான், விகாரமான நரக பயங்கரம் இவனுக்கு வரப்போதுன்றதுக்கு ஜோராக மனசாட்சி பேசி சொல்லுது. அப்பா அவனுக்கு வரப்போகிற தண்டனை எவ்வளோ பெருசப்பான்னு அந்த வியாகுலத்தில் வேதனையில் நிறைந்து போய் அவன் மனசாட்சி, ஐயோ இப்படிப்பட்ட முட்டாள்தனமானது செஞ்சிட்டேனே. சில நேரங்களில் பாவ வல்லமையில் சாத்தானுடைய வல்லமையில் இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்னு கூட செய்யாது, தெரியாமல் செஞ்சிடறோம். அந்த சோதனையின் வல்லமை குறைஞ்ச பிறகு ஐயோயோ இவ்வளோ பெருசு செஞ்சுட்டேனே நான்ன்ற மாதிரி உணர்த்தப்படுகிறான். இவ்வளோ நன்மை செய்த எஜமான நாச்சே அவருக்கு இவ்வளோ அவமானம், துப்பு, அடி, வேதனை, மரணம், வியாகுலம், இப்போ சிலுவையில் வேற அடைய போகிறாங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் தானே. என் மேல தானே பழி வரப்போது இந்த ரத்த பலி அவருக்கு உளுந்த ஒரு ஒரு துப்புக்கும் காரணம் நான் தானே. நான் தானே இதை செஞ்சிட்டேன்னு அவனுக்கு சித்திரவதைப்படுறான். எவ்வளோ நல்லவராச்சே, என்னை போய் தூக்கிட்டு வந்து என்னை போய் அப்போஸ்தலனாக நம்பினாரே, பணப்பைய கொடுத்தாரே, என்னை எவ்வளோ நல்லது செஞ்சார். கடைசியில் அவரை காட்டி கொடுக்கணும்னு போகிறேன், என்னை முறைச்சி திட்டாமல் என்னை கேவலமாக பேசாமல் என்ன சொன்னாரு, முத்தத்தில் காட்டி கொடுக்க போகும்போது என்னை பார்த்து சிரித்து, சிநேகிதனே எதற்காக வந்தாய், மனித குமாரனை 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுக்க வந்தாயா, எனக்கு தெரியும்ப்பா நீ செய்கிறேன்னு. அப்போ தான் உன்னை சிநேகிதன்ன்ற அந்தையாவது எனக்கு பேசலையே, அது கூட அப்பேற்பட்டவருக்கு இப்படி நான் செஞ்சுட்டுட்டேனேன்னு அவனுக்கு வேதனைப்படுறான், மனஸ்தாபப்பட்டான். 3 வருஷம் அவரோட அந்யோன் தெய்வம் உலகத்தில் 3 வருஷம் நடக்கும்போது அப்போ தான் நடந்துச்சு. அவரு கூட 3 வருஷம் இருந்துட்டு அவருடைய அற்புத வல்லமையெல்லாம் பார்த்து, காருண்யத்தை, தயவை, இறக்கத்தெல்லாம் பார்த்து நம்பாமல் காட்டி கொடுத்த மனுஷன் எப்படி இருக்கும் அவன் மனசாட்சி சித்திரவதை பண்ணுது. ஐயோ எவ்வளோ வாட்டி கூப்பிட்டாரே, அதோட விளைவு தன் பாவத்தின் விளைவுகளை பார்த்து. இது உண்மையான மனம் திரும்புதல் இல்லை பாருங்களேன், மனஸ்தாபம். நம்ம பாவத்துக்காக மனஸ்தாபம், சேட் ஃபீல் பண்ணுறான், எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறான், பண்ணி என்ன செய்கிறான்னு பாருங்களேன். அது அவனால் முடியல என்ன பண்ணுறான் பாருங்க. 3வது வசனத்தில் மனஸ்தாபம் பட்டு அவன் செய்கிற முதல் காரியம், அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கு மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து. ஆஹா, முதல்ல 30 வெள்ளிக்காசு எல்லாமே இதுக்காகத்தானே பணத்துக்காகத்தானே எல்லாமே. இந்த அவளை காட்டி கொடுக்க அவனுக்கு சோதனை வரும்போது இந்த 30 வெள்ளிக்காசு அவன் கண்ணில் என்ன மினுக்குச்சு. பணம் பணம், நீ எவ்வளோ ஆசை, என்ன விருப்பம், மினுக்குன இது எவ்வளோ ஆசைப்பட்டானே. ஆனால் அந்த 30 வெள்ளிக்காசு அவன் உடம்பெல்லாம் இப்போ தேல் கொட்டுற மாதிரி இருக்குது. தேல் கொட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம, விச தேலுக்கு கொட்டுற மாதிரி, தால் தால் அக்கினி தலையில் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. 30 வெள்ளிக்காசு உடனே அதெல்லாம் தூக்கி விசாட்டணும், அதை உடனே தூக்கி அதை தூக்கி போட்டுடணும். பாவம் இதாங்க நமக்கு செய்யும், பார்க்கறதுக்கு ரொம்ப கவர்ச்சியாக, ஐயோ இது இருந்தால் நல்லா இருக்குமேனு போய் மீறி நம்ம செய்யும் போது கடைசியில் அது காடியாக கசப்பாக தான் நமக்கு மாறிப்போம், நம்ம மனசாட்சிக்கு வேதனையாக தான் மாறும். எவ்வளோ நல்லா இருக்குது இன்னைக்கு ஆபாச காட்சிகள்லாம் இதிலலாம் பார்க்கறது, மொபைலில் பார்க்குறது, டிவியில் பார்க்குறது, அது என்ன கசப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும் தெரியுமா? இப்படி தான் மாற்றும் உங்களுக்கு பாருங்க. அவனுக்கு கொட்டுது வாழ்க்கை, விசகரமாக இருக்குது, அது அது போய் எப்படியாவது தூக்கி விசாட்டணும்னு போ. தப்பாக சம்பாரித்த பணத்தின் நிலமா பாருங்களேன். அவனுக்கு யார் பயம், கடவுள் பயமா? கடவுள் பயம்னா கடவுள்கிட்ட போயிருக்கணும். மனுஷ பயமா? இல்லையே, மனுஷனுக்கு தான் அவன் சப்போர்ட்டாக இருக்கு. என்ன தெரியுமா அவனுக்கு பெரிய பிரச்சனை, தான் செய்த செயல் எவ்வளோ தப்புன்ற உணர்வு தாங்க, வேற ஒன்றும் இல்லை. எவ்வளோ தப்பு இது, அதுதான் தப்பாச்சே தப்பாச்சேன்னு டமால் டமால்னு பாம் உள்ள வெடியுது. எவ்வளோ இறக்கத்துக்கு விரோதமாக, தயவுக்கும் விரோதமாக, நான் ஜந்துவா மிருகமா, நான் உணர்ச்சியே இல்லையா, இப்படி நான் செஞ்சிட்டேனேன்னு அவனுக்கு அந்த கில்ட்டுடைய ஃபீவர்னு வாங்க, குற்றத்தினால வருகிற ஜுரம் வந்துட்டு, ஐயோ நான் இதுலேருந்து விடுபடணுமே, இந்த டார்ச்சர் ஆட்டு பாம் சவுண்டு நிறுத்தணுமே, சித்திரவதையை நிறுத்தணுமே, நான் ஏதாவது செய்ய போறேன்னு சொல்லி, இதுக்கெல்லாம் காரணம் இந்த காசு பைத்தானே, நான் அதை எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு போய் என்ன சொல்றான், முதல்ல அறிக்கை பண்றான். 4வது வசனத்துல, குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததால் பாவம் செய்தேன், குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததால் பாவம் செய்தேன். நான் பாவம் செஞ்சிட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட், பாவம் செஞ்சிட்டேன், எதனால குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். குற்றமில்லாத தேவகுமாரன் அவர் சொல்லலை பாருங்களேன், அவனுக்கு இன்னும் அந்த விசுவாசம் இல்லை, விசுவாசம் இருந்திருந்தா அழிஞ்சிருக்க மாட்டான் இல்லைங்களா. குற்றம் இல்லாதவர், அவனுடைய வெக்கத்துக்கு அவனுடைய அவமானத்துக்கு அவன் அறிக்கையிடுறான், நான் பாவம் செய்தேன். பாருங்களேன், இப்படி ஒரு மனம் திரும்புதலாம் இருக்கு. நம்ம நினைச்சா இதான் மனம் திரும்புதல் நினைச்சுக்குவோம், இது மனம் திரும்புதலே இல்லை, இப்படி கூட சில பேர் சொல்ல முடியும். ஏதாவது யோசிச்சு பாருங்களேன், நான் பாவம் செய்தேன். அது பாருங்களேன், அந்த குற்றத்தை யார் மேலேயும் அவன் வைக்கல, நீங்க தான் இந்த பணத்தாசை காமிச்சு எனக்கு இப்படி செஞ்சு வச்சுட்டீங்க, நான் இவ்வளோ அநியாயம் செய்வீங்க, இவ்வளோ அவருக்கு நிறைய தீர்ப்பு கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கல, அவங்களெல்லாம் குற்றப்படுத்தவே இல்லை, எல்லா பொறுப்பையும் தன்மேல் எடுத்துக்கிறான். எந்த அளவுக்கு யூதாசுடைய மனம் திரும்புதல் போயிருக்கு பாருங்க. நான் பாவம் செய்ததுக்கு காரணம் நான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு அறிக்கையிடுறான். ஆனா இது உண்மையான மனம் திரும்புதலா இல்லை? ஏன் முதலாவது உண்மையான மனம் திரும்புதல் போய் மனுஷங்கிட்ட அறிக்கையிடாது, முதல் எங்க போவோம், தேவன்கிட்ட போய் அறிக்கையிடும். பிதாக்கு விரோதமாக, பரலோகத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். ரெண்டாவது உண்மையான மனம் திரும்புதல் வெறும் அந்த செயலுக்கொண்டி இல்லை, அதனோட வேருக்கும் உணர்ந்து மனம் திரும்பும். சில பேர் நீங்க செயலுக்கொண்டி நினைச்சு மனம் திரும்புதெல்லாம் யூதாஸ் மனம் திரும்புதல், அதுல அதனால்தான் மாறுறதே இல்லை. நீங்க அதுல இருந்து திருப்பி திருப்பி அதை செய்யறீங்க. அவன் ஏன் இதை செஞ்சான், அவன் போய் சொன்னான், என் பண ஆசையில நான் இதை செய்தேன், என்னுடைய பொருளா இல்லை இல்லை, அவன் அந்த பணத்தை வாங்கினது ரத்த குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டனே, அந்த பண ஆசை அவனுக்கு இருக்குது, ஆனா அது போய் குற்றம் இல்லாத ரத்தத்தின் மேல அந்த பண ஆசையை காமிச்சிட்டேனே என்ற ஒரு மனம் திரும்புதல் தான் பாருங்களா. அதெல்லாம் அறிக்கை அவனுக்கு அந்த அளவுக்கு போயிருக்கிறான். ஏன் இங்க வர்றான் பாருங்களேன், அதை யோசிச்சு ரூல் படி பார்த்தோன்னா அவனுக்கு ரூல் கோர்ட் ரூல் தெரிஞ்சவன் ரோமர், இதை படிக்கிற யூதர்களுக்கும் தெரியும். இயேசு இப்ப மரண தீர்ப்பு கொடுத்து மரணத்துக்கு முன்னாடி ஒரு சாட்சி வந்து, தான் காட்டி கொடுக்கப்பட்ட சாட்சியே வந்து அவர் ஒரு தப்பும் செய்யாதவர் அப்படின்னு அவன் அறிக்கை கொடுத்தானா அந்த ஜட்ஜஸ்க்கு முன்னாடி, அவன் சாட்சி ரூல் படி கொடுக்கிறான், அவர் ஒரு தப்பும் செய்யாதவர், தப்பு செஞ்சவன் யாரு, நான் தான், அவர் மேல தப்பான சாட்சி சொல்ற மாதிரி அவரை காட்டி கொடுத்துட்டேன். யூதாஸ்க்கு நல்லா தெரியும், டியூட்ரானமி உபாகமம் 16ல யாராவது வந்து தப்பான குற்றம் இல்லாத ரட்டத்துக்கு காட்டி கொடுத்து சாட்சி சொன்னானா அவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா, அவருக்கு வருகிற மரண தீர்ப்பு இவனை கொடுக்கணும். அதான் ரூல் உபாகமம் 16ல போட்டிருக்கு. யூதாஸ் அதுக்கு துணிஞ்சு தான் வந்திருக்கிறான். அவனுக்குள்ள இருக்கிற மனசாட்சியின் வியாகுலம், என்ன கொள்ளுங்க, இயேசுவை விடுங்க, பாவி யாரு நான், மரண தீர்ப்பு வர வேண்டியது எனக்கு, அவர் குற்றம் இல்லாதவர், அவரை விடுங்க தான் அவன் செய்யறான். ஏன் அதை நம்ம சொல்ல முடியும், அந்த துணிஞ்சு ஏன் வந்தா, அவங்க உயிரை எடுத்தாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், அவங்க எடுக்கலன்னா அவனே அவன் உயிரை எடுத்துக்க போறான், அது தாங்க முடியாது அவனால, அந்த சத்தம் விடமாட்டேன் அவனு மனசாட்சி. இப்படித்தாங்க செய்ய உங்களுக்கும் மனசாட்சி பாருங்களேன். ஓகே, சாகிறதுக்கும் ரெடியா இருக்கிறான். சனித்திரியன் சாங்க என்ன செய்யும், உங்க ரூல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தர் மரண தீர்ப்பு கொடுத்துட்டோம்னா கடைசியில சாட்சி வந்து அவர் குற்றம் இல்லாதவர்னு சொல்லுச்சுன்னா அதை கேட்டு வேற விசாரணை செய்யணும், வேற விசாரணை செய்யணும். எந்த மனுஷன் பிரதான சாட்சியா இருந்து அவரை காட்டி கொடுத்தான், அவனே வந்து சொல்றான் அவர் குற்றமற்றவர், ஒரு குற்றமும் அறியாதவர். இன்னொரு செஷனை வைப்பாங்களா, அவங்க தீர்ப்பை மாத்துவாங்களா பார்ப்போம், என்ன செய்யறாங்க பாருங்களா. ஜட்ஜஸ் நீதிபதிகள், கருணை உள்ள பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்யறாங்க, அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன அது உண்பாடு, எங்களுக்கு என்ன, எங்களுக்கு அவர் குற்றமற்றவரா குற்றம் உள்ளவரா அதெல்லாம் எங்களுக்கு என்ன, இவங்க ஜட்ஜஸ், நாங்க தீர்ப்பை கொடுத்துட்டோம், மரணத்துக்கு நிறைவேற்றுவோம், என்ன நியாயம் பாருங்களேன், நாங்க கொடுத்துட்டோம் தீர்ப்பு, அந்நியாயம் அந்நியாயமானவர்கள். அது மாத்திரம் இல்லை, எவ்வளவு கடினமான, அவன் சொல்றான் வருந்தி போய் முகம்லாம் அவனுக்கு எப்படி இருக்கும், வேர்த்துக்கிட்டு நான் சாகணும், எனக்கு சாகிறதுக்கும் ரெடியா இருக்கிறேன்னு இல்லைங்களா, அது உண்பாடு. இந்த பிரதான ஆசாரியர் இவங்களுக்கு பரிகாரம் தேடி பலி கொடுத்து ஆண்டவர் உன்னை மன்னிக்கிட்டோன்னு சொல்றவங்களா இவங்க, என்ன ஆசாரியர்கள் பாருங்களேன், எவ்வளவு கேர்லெஸ்ஸா பேசுறானுங்க, அது உன்பாடு, நீ வருத்தப்படுறியா அது உன்பாடு, நீ பாத்துக்க உன்பாடுப்பா. ஆவிக்குரிய தலைவர்களாக அவனுடைய வியாகுலத்துக்கு அவனையே பார்த்துக்கும்படிக்கு, அவன் வந்து தப்பு செய்யணும்னு வந்து அவரை நான் காட்டி கொடுக்கிறேன் என்ன கொடுப்பீங்க என்னும் போது, இதே தலைவர்கள் வாருமையா வாங்க அப்படின்னு சொல்லி 30 வெள்ளிக்காசை எண்ணி சிரிச்சு கொடுத்தவங்க இப்ப அதை செஞ்ச தப்ப உணர்ந்து மனம் திரும்பி வந்திருக்கிறான். அது நீ பாத்துக்க எங்களுக்கு என்னன்றாங்க. என்ன மாதிரி பாஸ்டர்ஸ் பாருங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க. என்ன அநியாய செயல், என்ன இதை காண்டி மத்தே ஏன் எழுதுறாருன்னா, இது வந்து எழுதி அந்த யூதர்களுக்கு மத்தியில் பரவும் போது அந்த மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட லாயக்கில்லாத தலைவர்கள், கொஞ்சம் கூட தகுதி இல்லாத நீதிபதிகள், முடிந்த அந்த மக்கள்லாம் எழும்பி உங்களை பதவியிலேருந்து விலக்க செய்யணும். உண்மையாக உணர்ந்திருந்து அப்படித்தானே, இது பெரிய ஆதாரம், என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு பிரைமரி விட்னஸ் வந்து அவர் குற்றம் இல்லாத சொன்ன பிறகும் அது எங்களுக்கு என்ன, நான் பதில் கொடுக்குறீங்க, நீங்களாம் ஜட்ஜஸா? அவனுக்கு ஒன்றும் அவனுடைய மரணத்துக்கு ஒருவேளை அவனுக்கு சொல்லி ஓகேப்பா நம்ம இன்னொரு விசாரணை பண்ணுவோம், கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்லியிருந்தா ஒருவேளை யூதாஸ் அந்த நிலைமைக்கு போயிருப்பானா? கொஞ்சமாக திருப்தியாக இருந்திருப்பான் இல்லைங்களா? அவனையும் கொன்னாங்க, இயேசுவையும் கொன்னாங்க, அது காரணம் அவங்க தான். உண்பாடு பாருங்களேன், உண்பாடு. இப்போ என்ன செய்வான் யூதாஸ், பிரதான ஆசாரியர்கள் தலைவர்கள் பணத்தை கொடுத்தாங்க, உலகம் இதுதான் நமக்கு உலகத்துக்கு வசதி கொடுக்கும், பணம் கொடுக்கும், நம்ம ஆத்தும வியாகுலோன்னு போனானா அது உண்பாடு, நீ பார்த்துக்க. பணம் கொடுத்துருக்கலாம்ல, வசதி கொடுத்துருக்கணும் இல்லை, பேர் கொடுத்துருக்கணும் இல்லை, சாத்தான் தான் கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான், உண்பாடு பார்த்துக்க. எப்படி டீல் பண்ணுவான் இந்த வியாகுலத்தை, இந்த இந்த வேதனையை, இந்த பாரத்தை அவனை நசுக்குதே, இந்த பாம் சவுண்டு நிறுத்த மாட்டேந்தே, நான் எங்கே போவேன், என்ன பண்ணுவேன்? அவன் வியாகுலத்தில் ரெண்டு காரியம் செய்கிறான், சோகமான ரெண்டு காரியம் பாருங்களேன். அஞ்சாவது வசனம், அப்பொழுது அவன் அந்த அந்த வெள்ளி காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு பாருங்களேன், போய் அந்த வெள்ளி காசு பணம் இதுக்கு தானே எல்லாம் நடந்துச்சுன்னு வாங்க மாட்டேன்றீங்களான்னு சொல்லி போய் தேவாலயத்துக்குள்ள போய் எரிந்து விட்டு. தேவாலயம்னா எல்லாரும் கூடியிருக்கிறவன், என்ன அந்த வசனம் என்ன போட்டிருக்குன்னா, ஆலயம்னும் போது அவன் பொதுவாக ஜனங்கள்லாம் கூடியிருக்கிற அவுட்டர் கோர்ட் இருக்கு, அங்கே தான் யூதருங்க போக முடியும், புறமதஸ்தர் யாரும் போக முடியாது. அதையும் தாண்டி பரிசுத்த ஸ்தலம்னு இருக்கு, அதுக்கப்புறம் மகா பரிசுத்தம், இவன் பரிசுத்த ஸ்தலத்துக்கே போயிட்டான். அந்த இடத்துல யார் மட்டும்தான் போக முடியும், பிரதான ஆசாரியர்கள் தான் போட முடியும். அந்த இடத்துல போய் கொட்டியிருக்கிறான், ஏன் இவன் வெறுப்பில் கோபத்தில் இதை செய்கிறான், கோபத்தில். ஏன் என்கிட்ட வாங்க மாட்டேன்றியா சொல்கிறீங்க, நீங்கள் என்கிட்ட இருந்து இந்த காசை வாங்கி கட்டாயமாக வாங்கி கொள்ளும்படிக்கு நான் செய்கிறேன், நீங்கள்லாம் மட்டும் கூடக்கூடிய இடத்துல போய் விசாற்ற, ஏன் ஒருவேளை இந்த குற்றத்தில் நீங்களும் பங்காளிகள் ஆகக்கூடாது, அதில் நானும் கொஞ்சம் ஷேர் பண்ணணும் இந்த பணத்தை வச்சுக்கிட்டுன்னு நான் பார்க்குறீங்க, உங்களை கட்டாயமா இந்த குற்றத்தை ஷேர் பண்ணும்படிக்கு, நீ உங்க கையாலேயே இந்த பணத்தை எடுக்கும்படிக்கு போய் உள்ள போய் வீசுறான், தோரா வீசுறான். பிரதான ஆசாரியர்கள் இதை இந்த குற்றத்தில் அவங்களும் சம்மந்தப்படணும், இந்த லோடை நான் தாங்க முடியாது, இந்த தணல் மாதிரி என் கையெல்லாம் சுற்றுறோம் போலக்குது, ஒரு இது தேல் மாதிரி கொட்டுது இந்த காசு, பார்க்க பார்க்க எனக்கு வெறுப்பா இருக்கு. பணம் பணம்னு ஓடுறீங்களா, ஆண்டவர் வானான்னு ஓடுறீங்களா? ஒரு நாள் இப்படித்தான் செய்யும் அந்த பணம் உங்களுக்கு, அந்த பணம் மனசாட்சி, எவ்வளோ சாப்பிட்டாலும், எவ்வளோ குடித்தாலும், எவ்வளோ இது பண்ணாலும் நிம்மதி இல்லையே, இந்த பணம் எப்படி இருக்கே, விஷமாக மாறிப்போச்சே, என்ன ஆளுதே இந்த பணம் அப்படின்னு ஆயிரும். அது தூக்கி எங்கன்னா கொடுத்துடலாமான்னு வரும் அவனுக்கு பாருங்களேன். அந்நியாயமாக சம்பாரித்த பணம் என்ன செய்யுது, அவன் போய் வீசுறான் தூக்கி. இன்னும் இப்போ எத்தனையோ பேர் வீசுகிற ஆலயங்களில் ஜம சபை கட்டுறதுக்கு, தர்ம காரியங்களுக்கு வீசுகிறாங்க வீசுகிறாங்க வீசுகிறாங்க, நம்ம நினச்சிக்கிறோம் ஐயோ புண்ணியவான்கள் இவனுங்கன்னு, அவங்க மனசாட்சி குத்துறதுனால செய்யறது இல்லைங்களா? வீசு ஜூதாஸ் மாதிரி அவங்க மனசாட்சியை கொஞ்சம் சமாதானம் பண்ணிக்கிட்டு செஞ்சுட்டு போகிறாங்க. ஓகே, அது செஞ்சு அதோடு நின்னானா பாங்க, சோகமாக அஞ்சாவது வசனத்தில் புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான், தனிமையாக போய் பிசாசு பிடிச்சவன் மாதிரி வனாந்திரத்தில். எப்படி இந்த பேய் அவனை எப்படி ஆட்டி படைக்கும்னு நினைக்கிறீங்க? பிசாசு தான் செய்யுது நமக்கு, நமக்கு செய்யுது இல்லையா? செய்ய இந்த பாவம், இயேசு நல்லவர், பாவத்தை மன்னிக்கிறவர் இல்லையா? இந்த பாவத்தமும் மன்னிப்பார், செஞ்சிரு செஞ்சிருன்னு ஏவி செஞ்சிடறோம் நம்ம. செஞ்சிட்ட பிறகு அந்த பக்கம் போய் நின்றுக்கிட்டு, இப்படிப்பட்ட ஒரு பாவி எங்கன்னா இருக்க முடியுமா? எத்தனை தடவை தான் இயேசுக்கு விரோதமாக பாவம் செய்வனி, உன்னை மன்னிப்பார் அவரு, உன்னை நிச்சயமாக மன்னிக்க மாட்டார், நீ எல்லாம் கடவுளுடைய பிள்ளையா அப்படின்னு நம்மளை குற்றப்படுத்தி நம்மளை வேதனைப்படுத்தி அதே தான் இங்கே இதை தான் செய்ய வச்சேன். அவனுக்குள்ளே போய் இப்போ விடுவானா, உனக்கு மன்னிப்பு இல்லை, உனக்கு இது இல்லை, உனக்கு எவ்வளோ பெரிய நரகம் காத்திருக்கு தெரியுமான்னு அந்த மனசாட்சியினுடைய வியாகுலத்தை இன்னும் அதிகப்படுத்தி இன்னும் அதிகப்படுத்தி, ஐயோ எத்தனை காட்சிகள் அவன் கண்டிருப்பான், எத்தனை நரக முன்றுசிகள் அவனுக்கு ஏற்பட்டிருக்கும், அவனாலேயே இருக்க முடியல. எந்த அளவுக்கு பாருங்களேன் அவனை அந்த விரக்தினும் ஒரு டிஸ்பேர், நம்பிக்கையற்ற நிலைமை. இன்னமே நம்பிக்கை இல்லையே, இயேசுகிட்ட போயிருக்கலாம், உடல் அவன் மனசு சீசர்கிட்ட போயிருக்கலாம், இல்லை ஆண்டவர்கிட்ட போயிருக்கலாம். இது உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? மனம் திரும்புதலில் பாருங்கள் ரெண்டு இருக்கணும். அப்படியே வினாவிடை போதகன் சொல்லுது, பாவத்தை குறித்த மெய்யான உணர்வு, பாவத்துக்கு வெறுப்பு, பாவத்துக்காக துக்கம், பாவத்திலேருந்து திரும்பணும். இது பாவத்துக்கு வெறுப்பு இருந்துச்சு, துக்கம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, அது ஒரு பக்கம். ரெண்டாவது, இப்பேற்பட்ட பாவிக்கு தேவன் இயேசு மூலமாக காட்டியிருக்கிற இரக்கத்தை நன்றாய் புரிந்து கொண்டு, கடவுள் போய் இயேசு மூலமா இப்படி ஒரு பரிகாரத்தை எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறாரேன்னு புரிந்து கொண்டு பாவத்திலேருந்து தேவன் பக்கம் திரும்பணும். இவனுக்கு பாதிதான் இருக்கு, நிறைய பேருக்கு பாதிதான், பாவத்தை பத்தி துக்கம், இப்படி செஞ்சிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே, அதை பத்தி வெறுப்பு, தன்மேல் வெறுப்பு, மனஸ்தாபம். ஆனா ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் என்னவோ இருக்கணும். இயேசுவை நம்பணும், அவர் தேவகுமாரன் நம்பணும், எனக்காக பரிகாரமா மறித்தாருன்னு நம்பி அந்த பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவரை நம்பணும். அவன் தான் இயேசுவை நம்பலையே மேசியாவாக, இல்லைங்களா? அவனுக்கு அந்த நம்பிக்கை இன்னும் இல்லையே, அவன் நம்பலை. அதனால பிறோம் பாவத்தில் விரக்தி அடைந்து தன்னுடைய எஜமானுடைய சத்தம் அவனுக்கு கேட்குது, சிநேகிதனே 30 வெள்ளிக்காசுக்காக என்னை காட்டி கொடுக்க வருகிறியே முத்தத்தினால், சிநேகிதனே சிநேகிதனேன்னு கேட்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த மனுஷன் பிறவாம இருந்தாலே நலமா இருக்குமேன்றது அனுபவிக்கிறான் இவன். இப்போ ஐயோ நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் சாபம், கடவுளுடைய சாபங்கள்லாம் ஓடுது அவனுடைய உள்ளத்துல, என்ன பண்றான்? நிச்சயமா சாத்தான் அவனை பயங்கரமா துன்பப்படுத்தியிருப்பான், உடம்பெல்லாம் நடுங்கி போய் அதிர்ந்து போய் மண்டெல்லாம் வெடிக்கிற மாதிரி போய் உள்ளுக்குள்ள இருக்கிற நரகத்துல இருந்து தப்பணும் என்பதற்காக நிரந்தர பரிபூர்ண நரகத்துக்குள்ள விழும்படிக்கு தற்கொலை போய் கயிறை மாட்டிக்கிட்டு செத்து போறான், செத்து போறான். இந்த சின்ன தற்காலிக நரகத்திலிருந்து தப்பணும் என்பதற்காக 1000 மடங்கு வேதனை உள்ள நிரந்தர பரிபூர்ண வேதனைக்குள்ள மாண்டுக்கிட்டான். பாருங்களேன் எவ்வளவு வேதனை. ஏன் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்? நான் யோசிச்சு வேற எப்படி எல்லாம் செத்துருக்கலாம், இல்லைங்களா? எத்தனையோ வழிகளில் தண்ணியில போய் விழுந்துருக்கலாம், மலையிலேருந்து கீழே விழுந்து செத்துருக்கலாம், என்னென்னவோ பண்ண. ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் தெரியுங்களா? உபாகமோ 21:32-23 சொல்லுது, மரத்திலே தூக்கு போட்டுக்கிட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன். அவனுடைய மனசாட்சியே சொல்லுது, அவன் தேவனால் மிகப்பெரிய சாபத்துக்கு உட்பட்டான். அவன் சாப தேவனுடைய சாபமெல்லாம் தன் உள்ளத்துல பாய்கிறது, தேவனுடைய மிகப்பெரிய சாபத்தின் பாத்திரமாக அவன் மாறிவிட்டான் என்பது. அவனு தேவனுடைய உச்சக்கட்ட தண்டனை அவனுக்கு வரும், கடவுளுடைய சாபம் அவனுக்கு வந்துருச்சு என்றது அவனுக்கு தெரியும். அந்த சாப வழியாக அந்த தண்டனை அவனுக்கே அவன் கொடுத்து கொள்ளும்படிக்கு அவன் போய் நாண்டுகிட்டு சாகிறான், நாண்டுகிட்டு சாகிறான். அவனுக்கு நரகத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் இருக்க முடியும் தெரியுமா? நான் நரகத்தில் வந்து வேதனை படுறதுக்கு முன்னாடி என்ன நானே கொன்னுகிட்ட ஒரு ஆறுதல் அவனுக்கு இருக்கு தெரியுமா? இது கூட ஒரு ஆறுதல் அவனுக்கு. எனக்கு என் மனசாட்சி நான் செஞ்ச நரகத்துக்கு போய் தெரிஞ்சுக்கல, எத்தனையோ பேர் அங்கே போய் தான் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு முன்னாடியே அவன் உணர்ந்து அதுக்காக என்னையே நான் மாய்த்துக்கிட்ட ஒரு ஆறுதல் அவனுக்கு இருக்கு. என்ன ஒரு சேட், என்ன ஒரு சோகம், மனுஷ கதை. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1 சொல்லுது, அந்த தற்கொலையும் சரியா பண்ணிக்க முடியல, அவன் கையெல்லாம் எவ்வளவு நடுங்கி இருக்கும், மனதெல்லாம் எவ்வளவு நிலை தவறி போயிருக்குன்னா அந்த இது கட்டு கூட சரியா போட முடியாம தற்கொலை கயிறுக்கு அறகுறையா போட்டுக்கிட்டு கயிறு கழுத்தை மாட்டிக்கிட்டு அது கவுந்து அவந்து போச்சு. அவந்து போய் பாறாங்கல்ல விழுந்து வயிறுலாம் வெடிஞ்சு வயிறுல இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துருச்சு. சோக கதை, சோகமான மனிதன். யூதாசுடைய பச்சாத்தாபமும் அறிக்கையும் தற்கொலையும் பார்க்கிறோம். அடுத்ததாக 6 வசனத்திலிருந்து இந்த மாயமால, இந்த தலைவர்களுடைய மாயமாலத்தை பார்ப்போம். இவங்க என்ன செய்யறாங்க? இப்ப காசு இவங்க கையில இருக்கு, அந்த காசு யார் கையில இருக்கு பாருங்க. காசு காசுன்றோம், காசு வந்துருச்சுன்னா தெரியும், தப்பான காசு கையில இருந்துச்சுன்னா தெரியும். பாருங்க, பிரதான ஆச்சாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, ஏன்னா எடுக்கணும், இல்லைன்னா ஆராதனைலாம் பண்ண முடியாது, இது இரத்த கிரயமானதால் ஆனதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நியாயமான காரியம் இல்லை. நியாயாதிபதிகள் இவங்க, இவங்க செய்கிறதெல்லாம் நியாயம், ஒரு நியாயத்தையும் மீறாதவர்கள் இவங்க. என்ன இந்த காசை காணிக்கை பெட்டியில் போடக்கூடாது, ஏன், நாங்கள் நியாயத்தைத்தான் பின்பற்றுவோம், நியாயமாக இந்த இரத்த காசாக இருப்பதனால் நாங்கள் காணிக்கையில் போட மாட்டோம். காணிக்கையில் கொடுங்க கொடுங்கன்னு ஊரெல்லாம் குரல் உசத்துறவங்க, ஊர்லெல்லாம் உறிஞ்சி விதவைகள்னு கூட விடாமல் அவங்க காசெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு காணிக்கையில் போடணும்னு கூக்குரல் இடுறவனுங்க. இப்போ போடுறதுக்கு அவங்களுக்கு மனசு வரமாட்டேங்குது. இந்த காசை எங்கேருந்தா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? காணிக்கையில் இருந்தால் அவங்க சொந்த காசை கொடுத்துருப்பாங்களா? ஊர் மக்கள் இஸ்ரவேலுக்கு உதவி செய்யணும், இந்த மனுஷங்க நம்ம ரோமர் ஆளும்படிக்கு நம்மளை செஞ்சிட போகிறான்னு காணிக்கையில் எடுத்து தான் யூதாஸ் கொடுத்தாங்க 30 வெள்ளிக்காசு. அது திருப்பியும் போட முடியாது, ஏன், அவங்களுக்கே தெரியுது இது ரத்த காசு. ரத்த காசு ரொம்ப பக்திமான்கள், ரத்த காசை காணிக்கையில் போடாமல் அவங்க வாயே அறிக்கையிடுது. யூதாஸ்க்கு அவங்களுக்கு கொடுத்து லஞ்சமாக கொடுத்த காசு பாவ காசு, ரத்த காசுன்னு அவங்க வாயே அறிக்கையிடுகிறது, ரத்த காசு. அதனால் என்ன பண்ணுறார்கள் ஞானிகள், அவர்கள் 7வது வசனத்தில் ஆலோசனை பண்ணி பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். எல்லாம் ஆலோசனை பண்ணுறாங்க, இயேசுவை கொலை தீர்ப்பு கொடுத்துட்டு இயேசுவை வித்த காசை நம்ம என்ன பண்ணலாம், நிறையா காசு இருக்குது என்ன பண்ணலாம், இந்த காணிக்கையில் நம்ம போட முடியாது, ஏன்னா இது ரத்த காசு, ரத்த காசாக இருப்பதனால் அதில் எடுத்திருந்தாலும் இப்போ போட முடியாது. ஆகவே என்ன பண்ணுவோம், ஆலோசனை பண்ணி எல்லாரும் ஒரு ஓட்டுரிமையை எடுத்து இது தர்ம காரியத்துக்கு நாம் பயன்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, நம் ஊருக்கு வந்து எத்தனையோ அந்நியர்கள் இறந்து போகிறார்கள். இறந்து போகும்போது அவர்களுக்கு அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு இடமும் இல்லையே, எங்கே பாவம் அவர்கள். நாம் எல்லாம் உயிரோடு எழும்பதை விசுவாசிக்கிறோம், அவங்களுடைய பாடியெல்லாம் அப்படியே அழுக விடலாமா, உயிர்த்தெழுதலை நம்புகிற மக்கள் நாம். ஆகவே அந்த அந்நியர்களுக்கு அந்த பாவமாக ஒருத்தரும் அவங்களுக்கு காசு கூட இல்லை அந்த தங்களை அடக்கம் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கு இந்த பணத்தை நாம் ஒரு இடத்தை வாங்கி அவங்களை அடக்கம் பண்ணுவதற்கு நாம் முடிவு பண்ணுவோம் அப்படின்னோன்னு எல்லாம் கைத்த. என்ன ஒரு தாராள மனசு, என்ன ஒரு பக்திமான்கள், தாராள தயாளர்கள். அதனால அவங்களுடைய அவங்களுக்கே தெரியுது இது எவ்வளோ பெரிய அக்கிரம காசுன்னு. அந்த அக்கிரம காசை தர்ம காரியத்தில் பயன்படுத்தி நாம் மனசாட்சியை திருப்தி செய்து கொள்வோம் என்பதற்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு குயவனுடைய நிலம். குயவனுடைய நிலம்னா பாட்டர் இல்லைங்களா, பானை செய்கிறவங்க. அந்த பானை செய்கிறவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு எந்த பொருள், மண் தான், மண் சுரண்டி சுரண்டி எல்லாம் எடுத்துருவாங்க. அதில் நல்ல விளைச்சல் விளைக்கிற மாதிரி மண் இருக்கு, அதெல்லாம் சுரண்டி எடுத்துருவாங்க. அடிமணலும் பாறைகள் தான் இருக்கும், சுரண்டி எடுத்துருப்பாங்க, அது சீப்பாக கிடைக்கும், அதை வாங்கிக்குவோம். கெட்டுப்போன மண் லேண்டு சீப்பாக கிடைக்கும், கெட்டுப்போன காசு, கெட்டுப்போன லேண்டை வாங்கி கெட்டுப்போன அருவறுப்பான புறமதஸ்தரை புதைப்போம். எவ்வளோ நல்ல காரியம், எவ்வளோ அருமையான திட்டம், நல்திட்டம், மக்களுக்கு நல்திட்டத்தை முடிவு செய்திருக்கிறார்கள். இவங்களுடைய மாயமானத்தை நாம் என்ன சொல்வது, தர்ம காரியத்தை இவங்க செஞ்சாங்க. இது மனிதாபிமான காரியம் மாதிரி அவங்களுக்கு தெரியுது. இயேசுவை வித்த காசுல இந்த அக்கிரமம் செய்யறது, பொய் பண காசு, தப்பு ரத்த பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து, லஞ்ச பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு நர்ம காரியம் செய்கிறோன்றது எவ்வளோ பெரிய அட்டூழியம் பாருங்களேன். அதை செய்கிறாங்க. இவங்களை எவ்வளோ மாயமாலம் இருக்குது, உயிர்த்தலத்தில் நம்புறதுனால அடங்கம் பண்ணுறாங்க, உயிர்த்தலை போகிறவரை மரண தீர்ப்பு கொடுத்தாங்க, கொண்டு அவரை அடங்கம் பண்ணிடலாம், அவர் வரமாட்டாருன்னு நினச்சாங்க. இன்னொன்று, அவங்கள அடக்கம் பண்ணலாம், அவங்கள அடக்கம் பண்ணலாம், ஆனால் அடக்கம் பண்ணும்போதும் நாம் பரிசுத்தர், நம்மளுடைய கல்றையில் அவங்கள வச்சிடக்கூடாது. செத்த பிறகும் நாங்கள் பரிசுத்த இடத்துல அடக்கம் பண்ணப்படணும். அவங்க அந்த குயவன், இவங்களுக்கு நல்ல விளைச்சலான பூமி வேணும், அவங்களுக்கு குயவனுடைய இடத்துல போட்டு வைங்க. என்ன ஒரு மாயமாலும். 8வது வசனம் பாருங்களேன், இது நிமித்தம், இதெல்லாம் ஊர்களெலாம் தெரிஞ்சிருச்சு, இது நிமித்தம் ஊரே என்ன பேசுது, இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் ரத்த நிலம் எண்ணப்படுகிறது. இது நாள் வரைக்கும் நான் எத்தனை நாள், மத்தேயு இப்போ எழுதிக்கிட்டு இருக்குது 30 வருஷம் ஆச்சு இயேசு செத்து, இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துக்கு பேர் என்ன, ரத்த நிலம். ஏன், ஊருக்கே தேசத்துக்கே தெரியும் இவங்க செஞ்ச அநியாயம், யூதாஸ்க்கு எப்படி லஞ்சம் கொடுத்தாங்க, அந்த லஞ்சம் பணத்தை என்ன செய்யணும்னு தெரியாமல் இந்த இதை வாங்கி இப்படி தர்ம காரியம் பேரில் இதை செஞ்சாங்கன்னு ஊருக்கே தெரியும். அது அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, தங்க பிள்ளையும் கேட்குறாங்க, குயவனுடைய நிலம் ரத்த நிலைமை எப்படி மாறி போச்சு, ஏன்னா இவங்க செஞ்சா இல்லையா அவங்க பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடு. 30 வருஷம், அது 30 வருஷம் இல்லை, இன்றைக்கி போய் கூகுளில் போய் போட்டிங்கனாலும் அக்கல் டாமான்னு ரத்த நிலம்னு போட்டிங்கன்னா இன்றைக்கும் அந்த இடம் இருக்குது, 2000 வருஷத்துக்கும் அந்த இடம் நிற்கிது, ரத்த நிலம். ஆகவே இந்த பகுதியில் இயேசுடைய 3வது விசாரணை, யூதாசுடைய மனஸ்தாபம், அறிக்கை, தற்கொலை, இந்த பொய்யான மாயமாலமான மதத்தலைவர்களுடைய மாயமாலத்தை பார்க்குறோம். அதோடு இந்த கதை முடியுது. இப்போது பயன்பாடுக்கு 2 காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன் திருப்பி திருப்பி யோசிக்கலாம், மத்தேயு போய் இவ்வளோ இயேசுடைய விசாரணை மரணம் போயிட்டு இருக்கும்போது இந்த கதையை ஏன் நுழைக்கிறாரு, ஒரு தசை திரும்புகிறாரான்னா ஒருபோதும் இல்லை, மத்தேயு ஒருபோதும் தசை திரும்புறதில்லை. ஆவியான ஒரு நாள் எழுதப்படும் போது அவருடைய பிரதான நோக்கம் என்ன, ஒவ்வொரு வசனத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இயேசு தான் சாட்சாத் தேவன், இயேசு தான் வாக்குத்தத்த பண்ணப்பட்ட மேசியா, குற்றமற்ற தேவ ஆட்டுக்குட்டி அவர் தான். அவருடைய பரிபூர்ணத்தையும் மாட்சிமையும் மகத்துவத்தையும் தான் ஒவ்வொரு கதையிலையும் அவர் எடுத்து சொல்லுகிறதா இருக்கிறார். பாருங்களேன், அதை தான் இங்கே அவருடைய சுத்தம் பரிபூர்ணம் மாட்சிமை அதுதான் அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்களேன், பரிசுத்தாவியானவர் எழுதும் போது ஒரு லாயர் மாதிரி, இது யூதர்களுக்கு தான் தெரியும், 5 ஆதாரங்களை எடுத்து வைக்கிறாருங்க இந்த 10 வசனத்தில். ஒன்றுக்கு இயேசு தாம்பா உங்களுடைய மேசியா, இயேசு தாம்பா சாட்சாத்து தெய்வம், அவருக்கு ஒரு குற்றம் இல்லாமல் அநியாயமாக தீர்த்தாங்க. அதுக்கு முதல் ஆதாரம் என்ன தெரியுமா, இந்த 3 விசாரணையை பாருங்க. எல்லா மதத்தலைவர்கள் அவங்களுடைய எல்லா பணபலம், ஆளுபலம், இராணுவ பலம், எல்லாம் கூட்டபலம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு விசாரணையை நடத்தி, 1 இல்லை 2 இல்லை 3 விசாரணையை நடத்தி பார்த்து அவங்கனால உண்மையான ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறத விடுங்க, ஒரு பொய் சாட்சியும் நிரூபிக்க முடியாம போனாங்க. உண்மையை ஒன்று விடுங்க, ஒரு நம்பக்கூடிய ஒரு பொய் சாட்சியும் இயேசுவில் கண்டுபிடிக்க முடியலன்னா எவ்வளவு குற்றமற்ற தேவகுமார்னு பாருங்க. இவனால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலையே. கடைசியில எதைத்தான் வச்சு தீர்த்தாங்க, அவர் தெய்வம்னார். அதுதான் அவங்களுக்கு தேவதூஷணம், அது உண்மையாச்சே. இந்த அநியாயம் படுத்தினவங்க அதுக்கு உண்மை அது செல்லாதுன்னு தெரிஞ்சோம், போய் ரோமர் கோர்ட்டில் அதை திருப்பி போட்டு ஒரு கலகக்காரன்னு சொல்ல போகிறாங்க. இது ஒரு சாட்சி இயேசு, அவர் இங்கே யார் உயர் சுதரத்தில் நிற்கிறவர், அமைதலாக இருந்தாலும் குற்றமற்ற தேவ ஆட்டுக்குட்டி பலியாக போகிறது தெரியுதா அவங்களுக்கு. யூத மக்களே பாருங்கள், வா பூமியும் நரகமும் சேர்ந்து எல்லா முயற்சியும் பண்ணி இயேசுவில் ஒரு கரை போட முடியலையே, ஒரு கரை போட முடியலையே. தேச ஆலோசனை சங்கத்தாரையே குற்றப்படுத்த முடியல, ஒரு பொய் சாட்சியை ரெடி பண்ண முடியலனா எவ்வளோ நீதிபரராக இருப்பார் அவர். 2வது சாட்சி, பிரதான சாட்சியாக காட்டி கொடுக்குறவனாக இருந்த யூதாசு, அவனுடைய அறிக்கை எவ்வளோ பவர்ஃபுல் யோசிச்சு பாருங்களேன். ஏன் அவன் என்ன சொல்கிறான், குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். இது வரலாறு எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். யூதாஸ் தான் பிரதான ஆரம்ப சத்ரு இல்லைங்களா, அவன் தான் காட்டி கொடுத்தது, அவன் தான் ஆரம்பித்து வச்சது. அவன் சாத்தான் இந்த சனித்திரியன் சங்கம் குற்றப்படுத்த முடியல, ஓகே இவங்க சத்ருக்கள் குற்றப்படுத்த முடியல. யூதாஸ் 3 வருஷம் இயேசு கூட இருந்து இரவும் பகலும் அவரை பார்த்து அவருடைய அந்யோன்யமாக இருந்த அவன், யோசிச்சு பாருங்க, இந்த நேரத்தில் அவன் மனசு வருத்துது. நமக்கு அந்த மாதிரி வருத்தம் ஏற்பட்டால், ஒரு தப்பு செஞ்சால் அவங்க மேலே ஏதாவது ஒரு குற்றம் இருந்தால் அதை வச்சுக்கிட்டு நம்மளை நியாயப்படுத்திக்க மாட்டோம். எனக்கு தெரியும் இது தப்பு இல்லை, ஆனால் அது அவர் மோசம், அவர் இது அவர் மோசம். அவனை வருத்துது, தாங்க முடியல அவனுக்கு. அவன் இயேசு மேலே குற்றப்படுத்தி தன்னுடைய மனசாட்சி குற்றத்தை நியாயப்படுத்திக்கிட்டு ஒரு குற்றம் அவனுக்கு கிடைக்கல. டெஸ்பரேட் மேன், எந்த அளவுக்கு குற்றமற்றவர்னா இப்பேற்பட்ட குற்றமற்றவரை காட்டி கொடுத்துட்டேன் போய் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவ்வளோ நீதிபரர் அவர். உங்களுக்கு புரியுதா மத்தேயு என்ன பண்ணுறாருன்னு, யூதாசுடைய குற்றத்தில் அவனுடைய அகோரம் தற்கொலையில் இயேசுடைய குற்றமற்ற தனத்தை பிரகாசத்தை எடுத்து காட்டுற, இவ்வளோ பெரிய பரிசுத்தர், இவ்வளோ பெரிய நீதிபரருக்கு விரோதமாக நான் இப்படி செஞ்சிட்டேனே, ஒரு தப்பும் அவர் மேலே இல்லையேன்றது அவன் உணர், எந்த அளவுக்கு ஒரு தப்பும் இல்லாதவர், வேற எவனாவது இருந்தா அவன் மோசமானவன் செஞ்சது அவனுக்கு கரெக்டு தான், ஐயோ இவருக்கு சொல்ல முடியாதே, ஒரு தப்பும் இல்லாதவர் அவர். இப்படிப்பட்டவருக்கு தப்பு செஞ்சுட்டு நான் நல்லாவே இருக்க மாட்டேன், அவன் குற்றத்தில் தற்கொலை பண்ணிக்கிறான், அது என்ன காட்டுது? இயேசு எவ்வளோ குற்றமற்றவர். ரெண்டாவது சாட்சி, பெரிய சாட்சி, ஒரு டெஸ்பரேட் மேன் தன்னுடைய சொந்த குற்ற மனசாட்சியே திருப்திப்படுத்திக்கிறதுக்கு ஒரு குற்றத்தை இயேசு கிட்ட இருந்து கண்டுபிடிக்க முடியல, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அதிசயம், பரிசுத்தாவியானவருடைய ஜீனியஸ் பாருங்களேன், அவனுடைய சோக கதை தான். அந்த சோக கதையை வச்சு இயேசுடைய பிரகாசத்தை, பரிபூர்ணத்தை நமக்கு எடுத்து காட்டுறார். மூன்றாவது சாட்சி, இது பத்தலையே அவங்களுக்கு உன்னால் நம்ப முடியுமா? சனித்திரிய சங்கம் தங்களை அறியாமலேயே சாட்சி கொடுக்குறான். என்ன? ஆறாவது வசனத்தில், இது என்ன காசு? ரத்த கிரயமான காசு. ரத்த கிரயம், நம்பவே முடியாது. இவனுங்க அவருடைய குற்றமற்ற தன்மைக்கு, இவங்களே தங்களுடைய குற்றத்தை, இது வந்து அந்நியாயம். ரத்த காசுனா என்ன தெரியுமா? ஒரு தப்பு செய்யாதவருக்கு காசு கொடுத்து, லஞ்சம் கொடுத்து அவரை தப்பு செய்ய தண்டனை வாங்கி கொடுத்துட்டாதான் ரத்த காசு, அந்நியாயமான காசு. அவங்களே சொல்றாங்க ரத்த காசு, அதனால இது காணிக்கையில போடுறதுக்கும் தப்புன்னு அவங்க வாயாலேயே வந்துருச்சு. அவங்களே சாட்சி கொடுக்குறாங்க, சாட்சி கொடுக்குறாங்க. பாருங்களேன், வேதம் எழுதுறவங்க பாருங்களேன், அது எப்படி பரிசுத்தாவியானவர், அவங்க சொந்த வாயாலேயே குற்றமற்ற ரத்தத்தைக்கு நம்ம ரஞ்சம் கொடுத்து அவரை மரண தீர்ப்பு கொடுத்துட்டோன்னு. இது பத்தலைன்னா இன்னொரு சாட்சி, நாலாவது சாட்சி என்ன? அந்த முழு தேசமே 70 AD அழியிற வரைக்கும் இயேசுடைய குற்றமற்ற தனத்துக்கு சாட்சி கொடுத்தாங்க. எங்க சாட்சி கொடுத்தாங்க? 8வது வசனத்துல, அந்நாள் வரைக்கும் அந்த இடம் என்ன? இரத்த நிலம் எண்ணப்படுகிறது. 30 வருஷம் நான் சொன்ன மாதிரி 2000 வருஷம் இன்னைக்கும் அது அக்கல் தாமான்னு கூகுளில் போய் போட்டு பாருங்க, ஃபீல்ட் ஆஃப் த பிளட் இன்னைக்கும் நிற்கிது, அது இன்னைக்கும் அந்த லேண்ட் இருக்குது. என்ன அந்த சொல்லுது? இந்த மக்கள் முழு யூத தேசமே, இஸ்ரவேல் தேசமே சொல்ற, அவங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கு. யூதாஸ் வந்து அவரு தப்பா காட்டி கொடுத்துட்டேன், குற்றமற்ற காட்டி கொடுத்துட்டேன், இந்த தலைவர்கள் அந்த பணத்தை காணிக்கையில போடாம தர்மகாரியன்ற பேர்ல இந்த இடத்த வாங்கினாங்கன்ற கதை அவங்களுக்கு தெரிஞ்சு இயேசு குற்றமற்றவர்னு அந்த தேசமே சாட்சி கொடுக்குது. அந்த தேசம் தானே சொல்லிச்சு, உடைய ரத்தம் பலி எங்க மேல வரட்டும்னு. வந்துச்சு 70 AD அது வர வரைக்கும் அவங்களுக்கே தெரியும் அவர் குற்றமற்றவர். கடைசியில் இந்த சாட்சி பத்தாத பராமரிப்பு பாருங்களேன், எப்படியெல்லாம் வேலை செஞ்சு இந்நாள் வரைக்கும் அதை காத்திருக்குது. இந்த முழு சாட்சிகளும் ஒன்னா வந்து இயேசுடைய மூணு விசாரணை, குற்றமற்றவர், அந்த துரோகி, காட்டி கொடுத்தவன் குற்றமற்றவன்றான், சனித்திரியம் சங்கம் தங்க வாயால சொல்றாங்க, முழு தேசமும் சொல்லுது அந்த நிலம் குற்றமற்ற ரத்த காசுல வாங்கினதுன்னு. இது பத்தாதுன்னு கடைசியில கடவுளுடைய சாட்சி வருகிறது பாருங்களேன், 8, 9, 10 படிங்களா. ஆண்டவர் எங்க இருக்கிறார்? என்ன அநியாயம் நடக்குதே? கடவுள் எங்க இருக்கிறார்? கடவுள் என்ன செஞ்சிட்டு இருக்கார்? மத்தேயு என்ன சொல்றாரு? கடவுள் இறையாண்மை உள்ள தேவனாக அவருடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இவங்கெல்லாம் அந்நியாயம் செய்கிறாங்க, தாங்க செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க, தர்மம் செய்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? இவங்க செய்கிறதெல்லாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சிச்சு. ஏன்? இவர் தான் சாட்சாத்து மேசியா. இவர் இப்படித்தான் 30 காசுக்கு வெகுளக்கப்பட போகிறாரு. இந்த நிலத்தை இவங்க இப்படித்தான் வாங்க போகிறாங்க. அவருக்கு மதிப்பு இவ்வளோ தான் கொடுக்க போகிறாங்கன்னு 700 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார். கடவுளுடைய சாட்சியம் வருகிறது, கடவுளுடைய சாட்சியம். என்ன அருமையாக இந்த கதை, எவ்வளோ ஜீனியஸாக மத்தே எழுதியிருக்கிறாரு பாருங்களேன். மனுஷங்க தாங்க சொந்தமா செய்யறோன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கடவுளுடைய சித்தத்தை செய்யறாங்க. இந்த இயேசுதான் சாட்சாத் தெய்வம் அப்படின்னு மத்தேயு நமக்கு எடுத்து வைக்கிறாரு. இந்த இயேசுவை நீங்க நம்புறீங்களா? இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க, அவர் உங்களுடைய இரட்சகரா? நேற்று ஒரு சகோதரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம், ஞானஸ்தானம் கொடுத்து அவருடைய உங்க இரட்சகரா? ஆமா, அவருடைய என்ன இரட்சகர், அவர் என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், அது அவரை நம்புறேன்னு சொல்லி அடையாளமாக உலகத்துக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்து காட்டுகிறேன். நீங்க எத்தனை பேர் அப்படி எடுத்து காட்டுறீங்க? ஞானஸ்தானம் எடுத்து காமிச்சிருக்கிறீங்களா? எத்தனை காலம் தான் அவரை நிராகரித்து, அவர் தெய்வம்னு தெரிஞ்சவன் நிராகரித்து அவரை அசட்டை பண்ணி அவர் பொறுமையை சோதிக்க போறீங்க? உங்க மனசாட்சி உங்கள்கிட்ட பேசட்டுமே. ரெண்டு விதத்துல நீங்க குற்றமல்லவர்கள் உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப உங்ககிட்ட வாதம் பண்ண வேண்டியதில்லை. கொஞ்ச நேரம் மனசாட்சியை பேச விட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய பாதகருங்கள், எவ்வளோ பெரிய தப்பு, உங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை காத்திருக்கு, எவ்வளோ பயத்தில் அந்த மனசாட்சிக்கிட்ட தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நான் ஆர்கியூ பண்ண வேண்டியதில்லை. ஆனால் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்று என்ன தெரியுமா, அந்த மனசாட்சியை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஏசு இந்த ரெண்டு மனசாட்சி சித்திரவதை அனுபவிக்கிற மனிதர்களுடைய கதை நடுவில் ஏன் தெரியுமா வருது? ஏன்னா இப்படிப்பட்ட வேதனை அனுபவிக்கிறவர்களுக்கு தான் பரிகாரத்தை நிறைவேற்ற சிலுவையை நோக்கி போகிறார். அவர் நிறைவேற்றி இருக்கிறார் அந்த பரிகாரத்தை. அதை நம்பி வருவீங்களா? பேதுரு மாதிரி உங்கள் மனசாட்சியை டீல் பண்ணுங்களா? வெளியே போய் பாவின்னு உணர்ந்து மனம் கசந்து வருவீங்களா? இல்லை அந்த மனசாட்சியை டபாய்ப்பேன் டபாய்ப்பேன், நான் வரமாட்டேன், இயேசுக்கிட்ட அவர் பரிகார பலி தேவையில்லை, நான் ஒழுங்கானவன் தான் போய்கிட்டே இருந்தால் யூதாஸ் நிலைமைக்கு தான் நீங்கள் வருவீங்க. ஒரு நாள் உங்கள் மனசாட்சி வெடி மாதிரி எழும்பி பேசும், நீங்கள் செஞ்ச தப்புங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும், அந்த நேரத்தில் வர முடியாத நிலைமைக்கு போயிடுவீங்க. யூதாஸ் மாதிரி ஆக போகிறீங்களா, பேதுரு மாதிரி ஆக போகிறீங்களா? சித்திரவதை மனசாட்சியின் சித்திரவதையை அனுபவிக்கிறவர்களே இதை பார்த்து படிங்க, இதை பார்த்து படிங்க. எவ்வளோ வெற்றி அடைஞ்சாலும், எவ்வளோ பேர் அடைஞ்சாலும், எவ்வளோதான உலகமே நம்மளை புகழ்ந்தாலும், மனசாட்சிக்கு அதை பற்றி அக்கறை இல்லையே, அதனோட ஆக்கிய நிலையிலேருந்து யார் தப்ப முடியும்? மனசாட்சியோடு இந்த கதை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது தெரியுமா? மனசாட்சியோடு விளையாடாதீங்க. உங்கள் மனசாட்சியை சீரியஸாக எடுத்துக்கங்க. அதை வாலிபம் இருக்குது, நேரம் இருக்குது, காலம் இருக்குதுன்னு அதை டபாய்ச்சிக்கிட்டு போகாதீங்க. நேரம் போயிடும், அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. மனசாட்சி யூதாஸுக்கு பாரு எப்படி ஆயிடுச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கும் அந்த நிலைமை வந்துடலாம், உங்களுக்கும் அந்த நிலைமை வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ எப்படி போயிட்டான் அந்த மனுஷன், பணத்தை எவ்வளோ விரும்பினான், எவ்வளோ ஆசைப்பட்டான், எப்படி வாழணும்லாம் விரும்பினான். பாவம், என்ன அகோரமாக நல்ல சாவே வரலையே அவனுக்கு. யூதாசுடைய தற்கொலை மாதிரி அனுபவம் உங்களுக்கு வந்தால் தான் மனசாட்சியினுடைய அகோரத்தை நீங்கள் உணர வேண்டியதில்லை. உங்களுக்கும் அதே மனசாட்சி தான் இருக்குது. அந்த நிலைமைக்கு நீங்கள் போயிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அருமையாக இந்த கதையை எழுதியிருக்கிறார். இதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். அந்த மனசாட்சி உங்களை விடாதுங்க, உங்களை விடாது, பயங்கரமாக விடாது. நீங்கள்லாம் மரணத்தை சந்திக்கக்கூடிய உங்கள் நியாய தீர்ப்பு ஒரு நாள் சந்திக்க போகிறீங்க, விடவே விடாது அந்த மனசாட்சி. அந்த டூ லேட் ஆகிப்போச்சு, அப்போ என்ன பிரயோஜனம் இல்லை. நரகத்தில் அந்த மனசாட்சி ராட்சச மாதிரி எந்திரிச்சு சம்மிட்டியில் அடிக்கிற மாதிரி எத்தனை தடவை கேட்டேன், எத்தனை தடவை இயேசுவை பற்றி கேட்டேன், வரலையே நரகத்தை பற்றி கேட்டியே, வரலையே வரலையேன்னு. இங்கே வந்தது ஒரு முன் ருசித்தான், ஒரு கொசு கடித்தான் யூதாஸுக்கு. அதுவே அவனால் தாங்க முடியலையே, நரகத்தில் சாகவும் முடியாதே, தற்கொலை பண்ணிக்க முடியாதே, என்ன பண்ணுவான் அந்த மனசாட்சி உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு. ஆயுசெல்லாம் ஞாபகப்படுத்துமே, இயேசுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பிரசங்கம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துமே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எத்தனை காலம்தான் மரத்து பின்னாடி போய் உலகத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுக்க போகிறீங்க? வாங்க, சிலுவையை நோக்கி போகிறவரை பார்த்து எனக்காக அவர் மரிச்சார், உங்கள் மனசாட்சி அதை பாய விட்டு காய்ச்சி அந்த ரத்தத்தில் உங்கள் மனசாட்சியை தோய விட்டீங்கன்னா, ஊற விட்டீங்கன்னா, ஐயோ புத்தி கெட்டாத சமாதானம், வாழ்க்கையிலே இது வரைக்கும் அனுபவிக்காத பாவ மன்னிப்பின் ஆனந்தம், பேரின்பம். இப்பேதுரு மாதிரி எழும்பி மீன் பிடிக்கிற ஆளாக இருந்தாலும் உலகத்தை மாற்றுகிற ஒரு ஆளாக, ஒரு ஆயுசாக வாழ்ந்தா அப்படி வாழணுமே அப்படின்னு எந்த வயசில் வந்தாலும் உங்களை பயன்படுத்தக்கூடிய இயேசு, அவர்கிட்ட ஏன் வரமாட்டேன்றீங்க? ஒரு தப்பும் செய்யாதவராச்சே, அநியாயமாக அவரை கொன்னதை பார்க்குறோம், ஏன் அவர்கிட்ட வரமாட்டேன்றீங்க? உலகத்துக்கு பயந்து, ஊருக்கு பயந்து, உங்களுடைய மனசாட்சி உங்களை விடாதுங்க. அந்த மனசாட்சிக்கு விரோதமாக தற்கொலை, தற்கொலை ஒரு சல்யூஷனே இல்லை, தற்கொலை ஒரு பெரிய பாவம். உள்ளுக்குள்ளே இருக்கிற நரகத்துக்கு பயந்துக்கிட்டு நிரந்தர நரகத்துக்கு போய் உழுகிற மாதிரி, தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவம், தேவனுடைய சிறப்புரிமையை இறையாண்மை, அவர் கொண்டு தான் உயிர் கொடுக்குற உயிர் எடுக்கிற உரிமை இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு செய்கிறது தான் தற்கொலை. அந்த நிலைமைக்கு ஏன் போகணும்? உங்கள் மனசாட்சி அங்கே தான் உங்களை கூப்பிட்டு போகும். இயேசுக்கிட்ட வரலன்னா, அவர் பரிகாரத்தை நீங்கள் ஏற்று உங்கள் மனசாட்சி உங்கள் அவர் ரத்தத்தில் தோய்க்கப்படலாம், அங்கே தான் போய் முடியும் உங்கள் கதை. ஏன் அங்கே போகணும்? ரெண்டு விதம் குற்றத்தை டீல் பண்ணுறதுக்கு. இயேசு பேதுருடைய குற்றம் இயேசுக்கிட்ட மனம் திரும்புதலில் கொண்டு வந்துச்சு, ரட்சிப்பு கொண்டு வந்துச்சு. யூதாசுடைய குற்றம் அவன் சுயத்தை அழித்து கொள்ள கொண்டு போச்சு. நீங்கள் எந்த வழியை பின்பற்ற போகிறீங்க? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எத்தனை காலம் தேவனுடைய கிருபையை காலில் உதச்சிக்கிட்டு போக போகிறீங்க? யூதாஸ் நிலைமைக்கு போகாதீங்களே. உங்கள் மனசாட்சிக்கு செவி கொடுங்க, அதை சீரியஸாக எடுத்துக்கங்க. ஆண்டவர் நம்மளோடு பேசட்டும், ஜெபம் பண்ணும்.